أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان، الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والسماء رفعها ووضع الميزان، ألا تطغوا في الميزان، وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان، والأرض وضعها للأنام، فيها فاكهة والنخل ذات الأكمام، والحب ذو العصف والريحان، فبأي آلاء ربكما تكذبان؟
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدوا في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாத இடைவெளிக்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் நம்மை அல்லாஹ் மீண்டும் இந்த திருமறை குர்ஆன் ஹதீஸ் அந்த அடிப்படையை தெரிந்து வாழ வேண்டும் என்ற நன்னோக்கோடு நம்மை எல்லாம் ஒருங்கிணைக்க வைத்திருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதனை பிற மக்களுக்கும் சொல்கின்ற நல்லவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹுவின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்களில் இறைவனிடமிருந்து அவருக்கு இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆனுடைய செய்திகளையும் அதற்கு விளக்கமாக சொல்லியும் செய்தும் விளக்கி காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கால இடைவெளிகளில் பல்வேறு பிரச்சனைகள் சமுதாயத்தோடு தொடராக நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஜும்மாவில் நீங்கள் எல்லாம் அரபியை நன்கு தெரிந்திருந்தால் அல்லது ஓரளவு தெரிந்தவர்கள் கூட இந்த கடந்த ஜும்மாவில் பல்வேறு பள்ளிகளில் ஒரே தலைப்பின் கீழ் இமாம்கள் ஒரு பெரிய நீண்ட ஹதீஸை சொன்னார்கள். நான் மொழிபெயர்த்து சுவைக்கு சென்றிருந்த போது அதே போல பல இடங்களில் சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன். மூமின்களுக்கெல்லாம் தாயாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா சிறப்பித்து கூறிய தாய்மார்களில் ஒருவர்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தாலா அன்ஹா. அவர்களை பற்றி இந்த 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை தவறாக இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சில பிரிவினர்கள் அவர்கள் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே இப்படி தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல, அது தவறு என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இந்த நாடுகளிலும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸ், பெரிய ஹதீஸ், புகார் ஹதீஸ முழுக்க கிட்டத்தட்ட ஜும்மாவில் 1.5 மணி நேரத்துக்கு மேல படிச்சு காட்டல, அதே ஒரு ஹதீஸ். இதை இந்த சமுதாயத்திற்கு அவர் படித்து காட்டிய நோக்கம், நாம் தாயாராக மதிக்க வேண்டிய அல்லாஹ் மதிக்க வேண்டும் என்று கூறிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவறுதலாக இப்படி பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது தவறு என்பதை அல்லாஹ் அப்போது நிரூபித்து விட்டான் என்பதற்காக சில செய்திகள் சொல்லி காட்டாங்க. அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன், இந்த குர்ஆனுடைய விளக்கம், 23 ஆண்டு காலமாக இறங்கிய திருமறை வசனங்களும் ஸல்லல்லாஹுடைய விளக்க உரைகளும், இவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்தில் முடித்துவிட்டு அவர்கள் சொன்ன செய்தி, தரக்துக்கும் ஃபி மஹஜ்ஜத்தின் பைலா லைலுஹா கநஹாரிஹா, உங்களை நான் வெள்ள வெளேர் என்று பிரகாசமாக இருக்கின்ற ஒரு வழியிலே விட்டுச் செல்கின்றேன். நான் விட்டு சென்றிருக்கிற இந்த வழி இருக்கிறதே, இதில் இரவு என்ற ஒரு பகுதியே இல்லை, அது பகலை போன்று வெளிச்சமான ஒரு பகுதிதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை நீங்கள் எல்லாம் ஒரு தடவை உங்களுடைய மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள். உங்களை வெள்ள வெளேர் என்றிருக்கின்ற தெளிவான மார்க்கத்தின் மீது விட்டு சென்றிருக்கிறேன், அந்த வழியிலே இருள் என்ற ஒரு பகுதியே இல்லை, எல்லாமே வெளிச்சம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோ அல்ல அல்லாஹ்வோ சொன்ன விஷயத்தில் மூமின்களாக இருக்கிற நாம் யாரும் கடுகளவு கூட சந்தேகப்பட மாட்டோம், சந்தேகம் கொள்ள முடியாது. ஆனால் சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய உள்ளங்களிலே சில ஊசலாட்டங்கள் ஏற்படத்தான் செய்கின்றன. ஏனென்றால் இஸ்லாம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்தவரையில் வெறுமனே வாக்கை மட்டும் சொல்லவில்லை. சில மதங்கள், சில அமைப்புகள், சில அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகின்ற செயலுக்கும் அதை செயல்படுத்த வேண்டியதுக்கு இடையே மிகப்பெரிய பாரதம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா, முடியாது என்று சொல்கின்ற ஒரு சில செய்திகளை இன்னைக்கு நாமே அனுபவிக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் யாருக்கு இறங்கியதோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய வாழ்ந்த அருமை சஹாபாக்களும் நமக்கு ஒரு சிறந்த அழகான முன்மாதிரி. என்ன காட்டினார்கள்? இது பின்பற்ற தகுந்த மார்க்கம்தான், இதை பின்பற்ற முடியாத மார்க்கம் அல்ல, அப்படி ஒரு வழியை அல்லாஹ் தர இல்லை என்பதில் உறுதியாக நமக்கு நடந்து கொண்டு காட்டிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை நாம் இருக்கிறோம். சொல்லும் போதெல்லாம் சொல்லுகிறவரை சொல்லுகின்றவரே அவருக்கு இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா, அல்லது சொல்கின்றார்கள் தவிர செயல்படுத்த முடியவில்லையே, இதுதான் இஸ்லாமா என்று எண்ணுகின்ற அளவிற்கு பல்வேறு சூழல்கள் உருவாகின்றன. இதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வாக்கில், அல்லாஹ்வுடைய தூதுடைய வாக்கில் சந்தேகமே இல்லை, சந்தேகம் கொள்ளவும் கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை உருவாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ளும் வெள்ளையான மார்க்கம் தான், அது சந்தேகமே இல்லை. யாருக்கு இது வெள்ளை வெளையர் என்ற மார்க்கம், இருளே இல்லாமல் பிரகாசமான மார்க்கம் என்பது யாருக்கு என்பதுதான் முக்கியமான விஷயம். இத திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் அழகாக சொல்லும். நாம் அடிக்கடி கேட்ட ஒரு செய்தி, லக்கது கான லக்கும், திட்டவட்டமாக அரபில் லக்கது கதிர் சொன்னா திட்டம் சொல்லுவாங்க, அதுல ஒரு லாமையும் சேர்த்தா இருக்கிறது கொஞ்சம் அழுத்த திருத்தமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. திருமறை குர்ஆன் சிறப்பு என்னண்டா, ஒரு விஷயத்தை ஆர்வம் மூட்டி சிறப்பித்து காட்டி அதை உள்ளத்தை ஆரம்பத்தில் பொதுவாக எழுத்து பிற குறிப்பாக சொல்லி காட்டு. உங்களுக்கு யாருக்கு, எல்லாருக்குமா, எங்களுக்கு யாருக்கு யாருக்கு என்று ஒரு ஆவலை ஏற்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்லாம, அல்லாஹ்வுடைய தூதரில், வெறுமனை முகம்மதில் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஏன்? முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பெயருக்கு முன்னால் ஒரு 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 40 வருட காலங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியா என்றால் இல்லை. அது முன்மாதிரியாக கொள்ளப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அதில் சிறப்பம்சம் இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த 23 ஆண்டு காலம் கட்டாயமாக எந்த சந்தேகத்திடம் இல்லாமல் சிறப்பான உன்னதமான இதை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று இன்றைக்கு அவர்களுக்கு பெயரை அல்லாஹ் கொடுத்தானோ அன்றிலிருந்து அவர்கள் மரணம் அடைகிற வரை உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லிட்டு யாருக்கு ஒரு மூணு பண்பு சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா. அரபியில இலக்கிய சட்டத்தில் பதில் என்று சொல்வார்கள். முதல் ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த செய்தியை அதே வார்த்தையை பின்னால் சொல்லும் போது முன்னால் வார்த்தை இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு யார் தெரியுமா, லிபன் கான யர்ஜுல்லாஹா, அல்லாஹ்வே யார் விரும்புகிறார்களோ, வல்யோமல்லாஹிர அந்த அல்லாஹ்விடத்திலே கிடைக்க இருக்கிற மறுமை பாக்கியத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் முன்மாதிரி, எல்லாருக்கும் இல்ல. அப்ப முன்மாதிரி முன்மாதிரின்னு சொல்வதாக இருந்தால் வெறுமனே நான் முஸ்லிம், நான் ஒரு மூமின் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனுக்கு அல்ல முன்மாறி என்பது. அந்த மூமின் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யார் அல்லாஹ்வை, அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் கிடைக்கிற அந்த சிறப்பான சொர்க்க பரிசை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு. அதோட தக்கரல்லாக கசிகிறா, அல்லாஹ் விரும்பணும், மறுமை விரும்பணும். அப்ப அல்லாஹ்வை நான் மறுமை விரும்புகிறேன் சொல்லக்கூடிய மூணாம் சென்ன தக்கரல்லாக கசிகிறா, அவர் அதிகமாக அல்லாஹ் சொன்னதை நினைத்து பார்ப்பார்கள். அப்ப எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கூறிய விஷயத்தை நினைத்து நடந்து கொள்வார், இவளுக்கு தான் முன்மாதிரி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வுல ஒரு முன்மாதிரி கிடைக்க பெறுகிற சமுதாயம் யார் என்று சொன்னா அல்லாஹ் தான் முதல்ல. அல்லாஹ் எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற மறுமையில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு ஆவல்களும் முன்னால் இருக்க வேண்டும். இதற்கு நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய மக்களாக இந்த மூணு அம்சம் இருந்தா நமக்கு சிறந்த முன்மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட முன்மாதிரி காலப்போக்கில் மாறி அருமை சகோதரர்களே, நான் இப்ப ஒரு செய்திய அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏண்டா நாமளெல்லாம் திருமறை குர்ஆனோட எந்த அளவுக்கு தொடர்பா இருக்கிறோங்கிறது நாம ஒவ்வொருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வாழ்ந்த நாடு, வாழ்ந்து கொண்டிருக்க இன்றைய வரை இருக்கிற நாடுடைய நிலைமை, நாம் இஸ்லாத்தை படிக்க நினைத்தால் அவளுக்கு உலக கல்வி படிக்க முடியாது. உலக கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு மார்க்கல் படிக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம முஸ்லீம்கள் வளர்ந்து பல தெளிவான சிந்தனை வந்து முஸ்லீம்களுக்கு கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களை செலவழித்து செயல்பட இந்த காலத்தில் கூட மார்க்க கல்வி உலக கல்வி இணைத்து படிக்கிற வாய்ப்பு இன்னைக்கு நம் நாட்டில் மிக 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 குறைவு. இதை படிக்க அதை படிக்க முடியாது, அதை படிக்க இதை படிக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் நாட்டில் இருக்கிறது. இது கடந்த காலத்தில் அறவே இல்லாம இருந்தது. எந்த அளவுக்கு அடிக்கடி நம்ம வேதனைக்குரிய விஷயம் என்ன சொன்னா, மார்க்க கல்வியை படிக்க போகிற என்று போகிற இடத்துல பார்த்தால் அங்கும் குர்ஆன் ஹதீஸுடைய மார்க்கம் இல்லை. இதே தொடர்பே இல்லாமல் உலக கல்வி அறவே இஸ்லாமிய வாட இல்லை. இதுதான் நம்முடைய இஸ்லாமிய நம்முடைய உலகத்தினுடைய நடப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த செய்தியை நான் பலமுறை சொல்லி இருந்தால் மீண்டும் பழைய விஷயம் ஞாபகப்படுத்துறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அறியாமை பரவலாகிவிடும், அறிவு எடுபட்டு போய்விடும். அன்றைக்கு சர்வசாதாரணமாக குடி, கொலை, விபச்சாரம், திருட்டு, சர்வசாதாரணமாக பல தவறான செய்திகள் நடந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்டு அவர்கள் வாயிருந்து வருகிற செய்திகளை காதால் கேட்டு அந்த அருமை சமுதாயத்தில் ஒரு ஒரு நபித்தோழர் இருக்கிற அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்வதற்கான பொருள் எங்களுக்கு அவ்வளவு சரியா தெரியலையே, உங்களிடத்திலே நாங்கள் சொல்கிற செய்தியை காதால் கேட்கிறோம், அதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு படிச்சு கொடுப்போம், எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பார்கள், இப்படியே காலம் காலம் இப்படி இருக்குமானால் ஏன் அறிவு எடுபட்டு போகும், அறியாமை எப்படி வரும் என்று புரியவில்லை என்றார்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, உன்னை புத்திசாலி என்று நினைத்திருந்தேன், நீ விபரம் இல்லாதவள் என்பதற்கு இப்போதான் தெரியுது. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, அவர் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக என்ன சொல்றாங்க, இப்படித்தான் வேதக்காரர்கள் நினைத்திருந்தார்கள். திருமறை குர்ஆன் படிச்சு பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல ஒன்னு மூணுல ரெண்டு பேர் சொல்லலாம், அந்த அளவிற்கு அல்ல வேதக்காரர்கள் நிறைய சொல்றான். அந்த அளவுக்கு வேதக்கார சொல்ல காரணம், அவர்கள் இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சமுதாயம். இன்ஜில், தௌராத், ஜபூர் போன்ற வேதங்களையும், மூசா ஈசா போன்ற நபிமார்களையும் பெற்ற பெரும் சமுதாயம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகளை அவர் சொன்னவை செய்தவை அதே நிறைய செய்திகளை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி ஞாபகப்படுத்துறான், இப்படித்தான் அவர்கள் நினைத்திருந்தார்கள். என்ன நடந்தது அழகா வழங்க வைக்கிறாங்க, தௌராத்தை பெற்றவர்கள், மூசா நபியை தூதராக பெற்றவர்கள் தௌராத்தை படித்தார்களா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலிருந்து வாழ்க்கையில் செயல்பட்ட செயல்களை படித்தார்களா என்றால் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய தௌராத் என்ற பெயரா இன்றளவு பார்க்கிறோம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வைத்திருக்கிறார்கள், அவைகளில் ஏராளமான முரண்பாடுகள், அறிவிக்கே பொருந்தாத அற்பத்தனமான செய்திகள் இன்றைக்கும் இருக்கின்ற அந்த வேதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோலத்தான் நீங்களும் மாறுவீர்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதுடைய வாக்கு எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்ப இன்றைக்கும் நம்முடைய மக்கள் என்று பெருவாரியாக வாழ்கிறார்கள். சில ஊர்களில் முழுக்க முழுக்க நாங்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய அளவிற்கும் இருக்கிறார்கள். ஆனால் என்ன படித்தார்கள், குர்ஆனை படித்தார்களா, ஹதீஸை படித்தார்களா, குர்ஆனை ஹதீஸை படிப்பதற்கான முயற்சியை இன்று வரை ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் சரியான பதில். நான் உதாரணத்திற்கு எங்க ஊரே சொல்லுவேன், கடையநல்லூர் முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஊர். எந்த அளவுக்கு அந்த ஊர்ல மூன்று கல்விக்கூடங்கள் இருக்கின்றன, பேர் பார்த்தீங்கன்னா ஹிதாயத்துல் இஸ்லாம், தாருஸ் சலாம், இன்னொன்று மட்டும் மசூத் தைக்க அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு மசூதைக்கு விட்டுருங்க, ஹிதாயத்துல் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு வழிகாட்டக்கூடியது, தாருஸ் சலாம் ஆரோக்கியமான வீடு என்று சொர்க்கம். அந்த 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 ஸ்கூல்ல பார்த்த இன்னொரு ஆயத்தை எழுதி போட்டிருக்கு, அந்த ஆயத்தை யாருக்கு படுக்கான இப்ப சமயத்துல பார்த்த, வல்லாஹு எதுவோ இலா தாருஸ் சலாம், அல்லாஹ் தாருஸ் சலாம்க்கு அழைக்கிறான் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு அழைக்கிறான்னு நினைச்சிருப்பாங்க. அது பேரு தாருஸ் சலாம், அந்த ஆயத்தை எழுதிருக்காங்க வேலை. நான் இப்ப சமயத்துல பார்த்தேன், வல்லாஹு எதுவோ இலா தாருஸ் சலாம், தாருஸ் சலாம்க்கு அல்லாஹ் அழைக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு விசேஷமான ஸ்கூல் இது என்று அவங்க அர்த்தம் வச்சிருப்பாங்க. ஆனா இப்படி எல்லாம் எழுதியிருக்கிற அந்த ஸ்கூல்கள்ல இஸ்லாமிய சம்பந்தமான ஏதாவது கல்வி இருக்கிறா என்று சொன்னால் ஜீரோ. ஒரு காலம் நம்மள சின்ன பிள்ளை இருக்கிற போது அலிபாபா சொல்லிக் கொடுக்குற பாடம் இருந்துச்சு, மாசம் அரை மாசம், அந்த அதுதான் மதரசா என்ற பெயர்ல ஓய்வு கொடுப்பாங்க. இப்பவும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அத சரியான முறையில் இந்த பாடமே இல்லை. இப்படித்தான் மதரசாக்களும் கல்லூரிகளும் இருக்கின்றன. முஸ்லீம்களுக்கு கல்லூரிக்கு போறோம், அதற்கு மிகப்பெரிய சிரமம் எடுத்துக்கிறாங்க. நான் நல்ல விளக்கமான சகோதரர் 10 வருஷம் முன்னால தம்மாமில் இருந்து ரியாதுக்கு போற வழி நான் கூட போறேன், தெரியாத மாதிரி கேட்டேன், என்ன முஸ்லீம்களுக்கு கல்லூரி முஸ்லீம் கல்லூரி பேசி ரொம்ப முயற்சி என்னன்னு கேட்டேன். என்ன நீங்க இவ்வளவு விவரம் தெரியாம கேக்குறீங்க, இல்ல நான் கேக்குறேன், எதுக்கு நீங்க இவ்வளவு அவசியம் கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கிறீங்க, இல்ல முஸ்லீம் கல்லூரி வேண்டாமா, இல்ல முஸ்லீம்கள் படிக்கூடாது யாராவது தடை செய்தாங்களா, நீங்க படிக்க வரக்கூடாது, நம்ம நாட்டில் யாராவது சொன்னாங்களா என்னங்க நீங்க இப்படி விவரம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் கோவருது அவருக்கு. அவன் கடைசியாக சொன்னேன், எங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த கல்லூரிகள் என்ன இருக்கின்றனவோ அதையே தான் பாடமா நீங்க வைக்க போறீங்க. அப்ப நீங்க இந்த கல்லூரி என்று வைக்கக்கூடிய கல்லூரிகள் நான் பார்க்கிறோம், முஸ்லீம்களுக்கு நடத்தப்படக்கூடிய கல்லூரிகள் ஆசிரியர் வரக்கூடியவர்கள் பெருவாரியான ஆசிரியர் யாரு, யார் வர்றான், முஸ்லீம் அல்லாதவர்கள். சரி, படிக்கிறதுக்காக அவ்வளவு முஸ்லீம் வராங்க, அவங்களும் அவங்க அல்லாதவங்க தான். சரி, இப்படி வரக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இந்து சகோதரர்கள், அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் வேத பாடம் நீதி போதனை என்று பாடம் வச்சு அவங்க நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுல தேரக்கூடிய பிள்ளைகள் தேராம இருந்தா கூட அவளுக்கு பரிசு வழங்குறாங்க, அவங்களை ஊக்கப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு கூட இல்லையே, நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க சொன்ன யோசிக்கிறார் சொல்லி லாஸ்ட்ல சொன்ன. இது யாருன்னா நம்முடைய தௌவி சிந்தனைக்குரிய ஒரு முக்கியமான ஆள். நீ கேட்க நியாயமான கேள்விதான், ஆனா அங்க யோசிக்கல இது வரைக்கும் அதை செய்யலாமா, ஆனா கல்லூரில் செய்ய முடியாது அவர் சொல்றாரு. நாங்க நடத்துற கல்லூரி செய்ய முடியாதுதான், இன்னும் அடிஷனலா ஏதாவது ஏற்படு செய்யலாமா யோசிக்கிறோம். அப்ப இதுதான் நம்ம நிலைமை. அப்ப முஸ்லீம்களுக்கு என்று ஏற்பாடு செய்தார்களே தவிர, அந்த முஸ்லீம்கள் ஏற்பாடு செய்கின்றவர்களுக்கு இஸ்லாமிய உணர்வை ஊட்டக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் பாடங்கள் இருக்கின்றன இல்ல. அப்ப இப்படித்தான் நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாம படித்த பாடங்கள் என்ன, ரசூல் சொன்னாங்க பாருங்க, அறிவீனம் அதிகமாகிவிடும், அறியாமை பரவலாக சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னா, குர்ஆனுடைய குர்ஆன் அரபு கல்லூரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்க அரபியில குர்ஆன் இல்ல ஹதீஸ் இல்ல, வேற பாடங்களுக்கு முக்கியத்துவம், இதை சரியான போதிக்கும் இல்லை. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலங்கள்ல நாம் அல்லாஹ் ரசூல் என்ற அந்த பாடத்தை சரிவர படிக்கவில்லை, படிப்பதற்கான எந்த விதமான முயற்சி எடுக்கவில்லை. இது போன்ற கூடங்கள்ல, இது போன்ற இடங்கள்ல நாம் சேரும் போது ஒரு சில செய்திகள் நம்ம கேட்கிறோம், கேட்கிற சமயத்துல ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது, படிக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது. தான் சூழல்கள், நாம் சார்ந்திருக்கிற தொழில்கள் நம்மை அதில் படிக்கவோ அதில் நேரம் செலுத்துவதற்கு நம்ம இடம் அளிக்கவில்லை. எனவே அருமை சகோதரி நேயம் சொல்ற சொன்னா, குர்ஆன் அதனுடைய ஆரம்பம், தயவு செய்து நீங்க இந்த குர்ஆனை ஆரம்பத்தை படிச்சு பாருங்க. குர்ஆனுடைய பாடப்போதனை நம்ம சரியாக ஏறாததுனால தான் இந்த சமுதாயத்தில் பாருங்க, ஒரு பக்கம் இஸ்லாம் பல நம்ம செய்திகளை கேட்கிறோம், முஸ்லீம் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது, பள்ளிகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது என்று பல நாடுகளோட செய்தியை கேட்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒழுக்கக்கேடுகள், இஸ்லாமில் இருக்கக்கூடிய அறியாமைகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் முஸ்லீம்களா என்று வெறுத்து போகும் எந்த அளவுக்கு எங்க சார், எங்க ஊருக்கார ஒரு ஆளு எங்க ஊர் பேரை சொல்ல விட மாட்டேங்க, நான் எங்க ஊர் இல்லை கடைகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே சில செய்தி நடக்குது, வந்துட்டு இருக்காரு உங்க ஊர் இந்த ஒரு கட்டம் பேரை மாற்றி சொல்றாரு, சொல்லு காலம் சொல்றாரு எங்க ஊர் மிக்கமா இருக்கு. அப்ப முஸ்லீம்கள் பெருவாரியா வாழக்கூடிய இடங்கள்ல நடக்கிற செய்தியினால ஊர் பேரை கூட சொல்ல வெக்கமா இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இஸ்லாமற்றவைகள், இஸ்லாமற்றவை குடிகொண்டதுனால நிறைய அனாச்சாரங்கள் பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் தவறான பல்வேறு பழக்க வழக்கங்கள் ஊடுருவிட்டன. எனவே அருமை சகோதரர்களே, இங்கே வருகின்ற சகோதர சகோதரர்கள் நம்ம அடக்கமாக பணியோடு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் என்ன சொல்லப்படுகிறது என்பதை கவனமாக கேட்டு முடிந்தவரை மீண்டும் ஒருவரை படித்து பாருங்கள். அதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும் என்பதற்காக அதிகமாக முயற்சி எடுங்கள். அதை பிற மக்களுக்கும் சொல்லுங்கள், நாம் செயல்படுத்துவோம், பிற மக்களுக்கும் சொல்லுவோம். இந்த ஒன்றுதான் அருமையான மருந்து, சரியான ஆயுதம். இந்த ரெண்டை நாம் பயன்படுத்தினால்தான் சமுதாயம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக தலை நிமிர்ந்து வாழ முடியும். எனவே அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனுடைய ஆரம்பம் அது எப்படி ஆரம்பிப்பாங்க, அலிஃப் லாம் மீம், குர்ஆனுடைய அமைப்பு நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும். குர்ஆன் அமைப்பு பாருங்க, அது சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்ஸ்ட் துவக்க உரை, துவக்க உரை. அந்த துவக்கத்தை படிச்சு பார்த்துட்டு அந்த துவக்கம் முடிஞ்ச எப்படி ஆரம்பிக்கும், அல் பக்கரா, அல் பக்கரா அர்த்தம் மாடுன்னு அர்த்தம், மாடு, மாடு என்று ஆரம்பிக்கிற இந்த குர்ஆன் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க, எப்படி முடியுது, அன்னாஸ் மனிதர்கள், மாடு என்று ஆரம்பித்து மனிதர்கள் என்று முடிகிறது. துவக்க உரையை ஆரம்பிச்சுட்டு இதை துவக்கிட்டு அந்த துவக்க உரைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, அதை ஏற்றின ஆள் தான் தன்னை பத்தி எழுதியிருப்பார். அவர் என்னமோ சமுதாயத்தை பேர் வாங்கறதுக்காக வேண்டி நான் அப்படி செய்த இப்படி செய்த உள்ளத்தில் அப்படி ஓடிச்சு இப்படி ஓடிச்சு நிறைய எழுதுவார். இந்த குர்ஆனை படிக்கிறவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க யோசிக்கிற விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஆரம்பிக்குத, இது முகமது சொன்னான்னு சொன்னா அவர் பேரையில காணும், கண்ணுக்கும் தெரியாத ஒரு ஆடைய பேர், எல்லா புகழும் ரப்புல் ஆலமீனுக்காக உலகத்தை படைத்தால் இறைவனுக்குள்ள இருக்குது, இப்படிதான் துவங்குது. அப்ப இதை படிச்சது என்ன, மாடு, அப்ப மனிதன் இந்த வேதத்தை படிப்பதற்கு முன்னால் மனித உருவத்தில் மாடு போன்று வாழ்ந்து கொண்டிருந்தான். மாடு கூட நல்லது என்ன அல்ல குரான் சொல்றாங்க, மாட்டு மாதிரி இல்ல, அதை விட மோசமா இருந்தான். இருந்தாலும் அல்ல கொஞ்சம் கண்ணியம் மாடுங்கிற வார்த்தையில் கடைசி அந்நாஸ் அ குரான் ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சுட்டா மனிதனா மாறிடுவான். அந்நாஸ் மனிதர்கள். அவ மனிதர்களாக வாழ்வதற்குரிய எல்லா அம்சங்களும் இதுல இருக்குது என்பதை ஒரு பாடம் அல்ல சொல்றான். சொல்லிட்டு அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப், எப்படி எல்லாம் சொல்ல மாதிரி தாலிக்கல் கிதாப், இந்த வேதம் லா ரைப ஃபீஹி, இதுல சந்தேகமே இல்லை. வரலாம் எப்படி ஆரம்பிங்க பாருங்க, இது ஒரு புத்தகம் லா ரைப ஃபீஹி, இந்த புத்தகத்தில் சந்தேகமே இல்லை. என்ன சந்தேகம் இல்ல, ஹுதல்லில் முத்தகீன், இது இறைவனை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு சரியான வழியை காட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்ப இந்த நான் இறக்கி இருக்கிற புத்தகம் இந்த புக்கோ சரியான வழியை காட்டுறதா இருந்தா யாருக்குன்னா அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு. அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குர்ஆன், அந்த குர்ஆனுக்கு விளக்கம் அடுத்தடுத்து வரும், இல்லை என்று சொன்னால் இன்னொரு இடத்துல வரும், அல்ல அங்கேயே வராமல் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல் செயல வந்துடும். இதுதான் குர்ஆனுடைய அம்சம். குர்ஆனுக்கு விளக்கம் தஃப்ஸீர் என்பது குர்ஆனுக்கு இன்னொரு ஆயத்தை விளக்கி சொல்லும். அல்ல குர்ஆன் அந்த ஆயத்துக்கு விளக்கம் இல்லை என்று சொன்னால் விளக்கம் இல்லை, நிறைய ஆயத்து இருக்கு. திருமறை குர்ஆன் படிச்சீங்கன்னா ஏராளமான ஆயத்துகளுக்கு விளக்கம் குர்ஆனில் இல்லை. அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாட்டினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான். இந்த குர்ஆனை விளக்கி சொல்கிற பொறுப்பு ரசூலுக்கு இருக்கு. அவர் விளக்கி சொன்னதுதான் திருமறை குர்ஆன் சிறப்பு விளக்கம். ஆகிய குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன் சில இடங்களிலும் ஹதீஸ்கள் நிறையும் இருக்கின்றன. அப்ப இந்த குர்ஆனுக்குரிய விளக்கம் எல்லாம் நேர் இந்த குர்ஆன் இந்த புத்தகம் நேர் காட்டினா யாருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அல்லதீன யுஃமினூன பில்கைபி, முதல் அஸ்திவாரம், ஒருத்த அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவனுக்கு இந்த குர்ஆன் நேர் காட்ட வேண்டுமானால் மறைவான செய்தியை நம்ப வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் மறைவான செய்தியை நம்புவனுக்குத்தான் இந்த குர்ஆன் இந்த புத்தகம் வழிகாட்டும். ஏன்னா மறைவான செய்தியை தான் ஏராளமாக குர்ஆன் சொல்கிறது. ஒரு சிலர் கண்ணால் கண்டாத்தான் நம்புவேன், கண்ணால் காய் எப்படி நம்ப முடியும் என்றெல்லாம் கேட்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஏராளமான செய்திகளை கண்ணால் பார்க்காத விஷயத்துக்கு தான் முயற்சி பண்றான். அப்ப கண்ணால் பார்க்காத செய்தியை நம்பி முயற்சி செய்த பிறகுதான் அவருடைய பலனை பெற முடியும். நம்ம எடுத்துக்கோங்க, இல்லத்தினி யாருக்கு அரபு நாடு முதல்ல தெரிஞ்சிச்சு, அரபு நாட்டு போறாங்களாம் சவுதி போறாங்களாம், அது என்ன செய்யணும், இப்படி கேட்டாங்க அரபு நாடு யாராவது கண்ணாலே பார்த்து வந்திருக்கிறோம், இல்ல எந்த நாட்டையும் யாரும் கண்ணால பார்த்து வரல, கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எப்படிங்க கண்ணால எப்படி நாடு யார் சொன்னா என்னுடைய யாரும் மறுத்தா நான் கண்ணால பார்த்தா நம்ம சொல்ல யாரும் வர முடியாது. மனிதனுடைய அஸ்திவார அடிப்படையே மறைவான செய்தி தான். அப்ப கண்ணுக்கு தெரியாத சிந்தனைக்கு எட்டாத பல்வேறு செய்திகளை அதை நம்பி செயல்படுகிற போதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால முதல் அம்சம் மறைவான நம்புறது. இப்படி அல்ல சில அம்சங்கள் சொல்லிட்டு நான் இதுக்கு விஷயத்தை சொல்லுவாங்க, படிச்சு பாருங்க, இப்படி பல்வேறு பட்டியல் போட்டு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடி குர்ஆன் வந்து மனிதர்களை மூன்று வகையினராக பிரிக்கின்றது. குர்ஆன் மனிதர்களை மூன்று வகையினராக, இந்த மூன்று வகைக்குள்ளதான் உலகத்தில் எத்தனை பிரிவு இருந்தாலும் அதில் இருக்கும். ஒன்னு அல்ல யாரும் சொல்றான், முத்தக்கு இறையச்சமுடையவர்கள், அந்த இறையச்சமுடையவர்கள் மூமின்கள், அவர்கள் தான் முஸ்லீம்கள். அப்ப மூமின்கள் முஸ்லீம்கள் இறையச்சமுடையவர்கள் என்பதெல்லாம் இந்த வார்த்தை ஒரு பட்டியல் சேர்ந்தது. இரண்டாவது இறைவனை நிராகரிக்கிறவர்கள், இறைவனுடைய சட்டத்தை நிராகரிப்பவர்கள், இறைவனுடைய அந்த எல்லா விஷயங்களும் அனுபவித்துக் கொண்டு நன்றிகளாக வாழக்கூடியவர்கள், இது ஒரு கூட்டம் காஃபிர்கள். மூன்றாவது முனாஃபிக்கு நயவஞ்சர்கள், நல்லவனை போல் நடிப்பவர்கள், அகம் ஒன்றும் புறம் ஒன்றும் பேசுபவர்கள், இவர்கள் ஒரு சார். இந்த மூணு கூட்டம் தான். இந்த மூணு கூட்டத்தில் முனாஃபிக்களும் காஃபிரும் நரகம், நிரந்தர நரகம். அதே முனாஃபிக்கள் இந்த நயவஞ்சர்களுக்கு அவர்களுக்கு நரகத்தில் கூட அடி தட்டி இருப்பார்கள் சொல்றான். மேலே நாட்களும் கஷ்டம் தான், அவங்க அடி அந்த அளவுக்கு மோசமானவன். அவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய துரோகிகள் நயவஞ்சகர்கள். அப்ப முத்தக்கீங்கள், காஃபிர்கள், நயவஞ்சகர்கள், இந்த மூன்று பட்டியல பல அம்சமுடைய அடங்குவாங்க. ஆக இவர்களை அல்லாஹ் சொல்லி திருமறைகள் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகையினர் தான் மடக்கி மடக்கி பல்வேறு பண்புகளை சொல்லிட்டே வருவான். எனவே அருமை சகோதரர்களே, நாம் இறையச்சம் உடைய மக்களாக வாழ்வதற்கு, இறை நம்பிக்கை மக்களாக வாழ்வதற்கு இந்த குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசம் உடையவர்களே, என்னை நம்பி வாழக்கூடிய மக்களை என்று அல்லாஹ்வுத்தால பல்வேறு இடங்களில் அழைத்து பல செய்திகளை சொல்றான். இதை நாம தெரிஞ்சாகணும். இதை ஆதார அடிப்படையோடு எப்படி நாம் ஒரு தொழில் ஈடுபடுகிற போது, ஒரு வேலை செய்கிற போது தெரிந்து செய்கிறோமோ. நான் அடிக்கடி ரொம்ப வருத்தத்தோடு சொல்ற விஷயம் தாங்க, முஸ்லீம்களாக நாம செய்யக்கூடிய ஏராளமான செயல்களில் ஏன் செய்கிறோம் என்று இஸ்லாத்தின் பேரா செய்யப்படக்கூடிய நம்ம தெரியவே செய்யாது. ஆனா வேறு எதுவாக இருந்தாலும் தெரியாம செய்யறதில்லை. படிச்சு பயிற்சி எடுத்து அனுபவம் கிடைத்து, என்னடா படிக்காவிட்ட முட்டாள், அரபு நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விவரம் படிச்சிடக்கூடாதா, அதை பழகி வந்துடக்கூடாது, எந்த எல்லாம் இப்படி அறிவுரை சொல்லுவோம். இது வேற யார்ட்டே தொழில் கிடையாது, துளை வந்திருக்கிறேப்பா, துளையை பத்தி படிச்சிருக்கேன் யாரா கேட்டிருக்கமா, கேட்கறதே இல்லை. அது இன்னொரு கூட்ட இருக்கா, நீ ஒரு ஒண்ணும் தேட பரவாயில்ல பாப்பா துழு, அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். துழுதா போது எல்லாம் வந்துருக்கிறான், அப்படி கூட்டு வந்து பள்ளியாசில ஏற்றி விட்டாங்க, அது பெருமை, நாங்கள் துளை வச்சுட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்துல நல்ல தெரிஞ்சுக்க, நம்ம குர்ஆன் ரசூல் வாழ்க்கை படிச்சு பார்க்கிறோம், தொழுகை என்பது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் 13 ஆண்டு காலத்தில் கடமையாக்கப்படலை. இஸ்லாத்துல மிக முக்கியமான வடக்கு வழிபாடுகள்ல அதுதான் முஸ்லிம்கள் அடையாளம் சொல்லப்படக்கூடிய தொழுகை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற காலத்தில் கடமையாக்கப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக கூட்டு வாழ்க்கைக்கு தேவையான ஜக்காத், அந்த ஜக்காத்தும் கடமையாக்கப்படவில்லை. ஏழைகளுக்கு ஏற்படுகிற உணர்வுகளை உணர்வதற்கான நோன்பும் கடமையாக்கப்படவில்லை. எல்லோரும் ஒரு இடத்தில் கூடுகின்ற புனிதமான வணக்கமாய் ஹஜ் உம்ராவும் கடமையாக்கப்படல. அப்ப இஸ்லாத்துல நாம தெரிஞ்ச முக்கியமான நாற்பெரும் கடமைகள் இந்த ஷஹாதாக்கு பின்னால, அல்லாஹ் ஒருத்தன் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட பிறகு இருக்கக்கூடிய முக்கியமான கடமைகள் நான்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் 13 ஆண்டிலும் கடமையாக்கப்படவில்லை. அது மதீனாக்கு வந்த பிறகு தான் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப அதற்கு முன்னால் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் போதிக்கூடிய குர்ஆன் படிச்சு பார்த்தீங்கன்னா, அர்த்தம் படிச்சீங்கடா, நம்ம அர்த்தம் படிக்கிறது இல்லையே, விளங்காம படிச்சுட்டு போவோம். அர்த்தத்தோட படிச்சு பார்த்தா குர்ஆன் படிக்கும் போதே நமக்கு இந்த வசனங்கள்லாம் மக்காவில் இறங்கும் தெரிஞ்சுக்கலாம். இன்னது மதீனாவில் இறங்கியது. அப்ப மக்காவில் இருக்கக்கூடிய காலங்கள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக மரணத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு வர இருக்கிற மஹ்ஷர் மைதானத்தை பற்றி, அதற்கு பிறகு வர இருக்கிற சொர்க்கம் நரகம் இவைகளை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். இதுதான் ஆழமா பதிய வச்சாங்க அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையில மரண சிந்தனை, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை சிந்தனை, இதை ஆழமாக பசுமையாக அந்த உள்ளங்களில் பதித்தார்கள். இது எந்தெந்த உள்ளங்களில் பதிந்து போய்விட்டதோ அவர்களை நீங்கள் தொழுக வேண்டும் என்று கைப்பிடித்து இழுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. நோன் பிடித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தாமல் நோன் பிடிச்சாங்க. ஜகாத் ஹஜ் இந்த கடை செய்த ஆக நிர்பந்தப்படுத்தவே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா, வடக்கு வழிபாடுகளை களவு கடந்து செய்ய ஆரம்பிச்சு தடப்பட செய்யாத. அப்ப மர்மை சிந்தனை, மரண சிந்தனை உள்ளத்தில் பதிந்து விட்டால் அவன் மனிதனாக வாழ்வான், சிறந்தவனாக வாழ்வான், அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய அன்பு, அன்போடும் ஒழுக்கத்தோடும் மரியாதையோடும் வாழ்வான். எனவே அருமை சகோதரர்களே, இந்த தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜுக்கெல்லாம் முன்னால நம்முடைய மரண வாழ்க்கை, மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை, இதை நம்ம ஆழமாக படிக்கணும். இதை படிச்சுட்டு அதை நம் உள்ளத்தில் பசுமையாக்கி வைத்துக் கொண்டால் மற்ற செயல் நமக்கு ஈஸியாக அமைந்துவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நான் விஷயத்து வரேன்னு சொன்ன முதல் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரொம்ப பிடித்தமான மனைவி ஆயிஷா ஸித்திகா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலையும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியும் சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல முன்மாதிரியாக வாழ முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த விஷயத்துல கேட்டீங்கன்னா, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அன்பு இருக்கு பாருங்க, இந்த அன்பை ஒரே மாதிரி எல்லாரும் காட்ட முடியாது. மனைவி உள்ளத்தில் ஏற்படும் அன்பு இருக்கு பாருங்க, இந்த அன்பை எல்லார் மீது ஒரே மாதிரி செலுத்த முடியாது. நாமளே நம்ம கடவுள் மனைவி வாழக்கூடியவங்கள்ட்ட நம்ம 4 பிள்ளைகள் வச்சுக்கோங்க, எல்லா பிள்ளைகள் மீது ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியல. இயல்பாவை பாத்தீங்கன்னா பொண்டாடி திட்டுவா, நீங்க என்ன உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளையா, அவ பிள்ளையா, உங்க பிள்ளைக்கு நம்ம அதிகமா கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் பிரியமா இருக்கிற பிள்ளை, நம்ம என்ன சொல்ல அவளை பார்த்து நீ என்ன உன் பிள்ளைக்கணும். அப்ப என்னன்னா ஒரு சில விஷயத்துல பெண்கள் ஒரு பிள்ளை மேல அன்பு வச்சிருப்பாங்க, ஆனா எல்லாரும் கொடுக்க வேண்டிய அழகா கொடுப்பாங்க, அதுல யாரு கஷ்டம் ஏற்பட்டு அவங்க மனசுல கவலை ஏற்படும், அதெல்லாம் இயல்பு. ஆனால் அன்பு என்பது கூடுதல் குறை. இந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியல, நீதமாக நம்முடைய மனை மக்கள் மனைமான் நடக்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது அவர்கள் சிறிது அதிகமாகவே அன்பு வைத்திருந்தார்கள். அது அல்லாஹ்வே சொல்லி காட்டினாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய மனைவிமார் விஷயத்தில் நீ எந்த நியத்தை கடமையாக்கி அதை கரெக்டா செய்துட்டேன், ஆனா என்னுடைய சக்திக்கு உட்படாமல் உன்னுடைய கையில் இருக்குத அந்த விஷயத்தில் நீதிமன்றம் நடக்க முடியலன்றாங்க. அது என்னன்னா உள்ளத்தை ஏற்பட அன்பு, அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மீது ரொம்ப அன்பு வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அந்த காலத்தில், நீங்க பாருங்க இவ்வளவு காலத்துக்கு பிறகு குத்துபாக்கள் இதை சொல்ல வேண்டிய நிலை. முழுக்க நான் போன சுவைக்கு மசில ஆரம்பிச்சு கடைசி ஒரே ஹதீஸ், ரெண்டு குத்துபா தொடர்லயா சொல்லி காட்டார். அப்ப அந்த அளவுக்கு இன்றும் நம்ம அண்டை நாட்டில் பஹ்ரைன்ல எல்லாம் மிகப்பெரிய கேவலமாக சித்தரிக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய தரங்கட்டவங்க இன்னைக்கு இருக்கிறான். நான் இதை ஏன் சொல்ல வரேன்டா, இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குரு ஒரு குரூப் உருவாகி இருக்குன்னு சொன்னா இதற்கெல்லாம் தலையான காரணம் என்ன? இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிய வைங்க. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் நபி சொல்லி கொடுத்த விஷயம் வல்ல தஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்த லில்லதீன் ஆமருல் யஹூத் வல்லதீன் அஷ்ரகு. நபிக்கலா சொல்ற நபியே, உங்களுக்கு இந்த ஈமான் கொண்டவர்கள் உங்களை நம்பி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு அவங்களுக்கும் கடுமையான விரோதியான யூதிகள், யூதர்கள் இன்னும் இழை வைப்பாளர்கள். யூதர்களும் இழை வைக்கக்கூடியவன் தான் கடுமையான விரோதி என்று அல்லாஹ் சொன்னான். இந்த யூதர்கள் தான் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம், சமுதாயத்தில் துரோகத்தை எப்படி புகுத்தனம் இவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கிறான். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீதும், அவங்க மட்டும் இல்ல அவுபகர் இல்லாவத்தாலும் உமர் இல்லாவத்தாலா போன்றவர்கள் எல்லாம் இன்றும் யகூதிகள் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வாய் திறந்து இவங்கெல்லாம் தனக்கு பேர் முஸ்லீம் சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தரங்கட்டவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா, அப்படி சொல்லக்கூடியவங்களுடைய யார்ட்டையாவது என்னப்பா இதுக்கு ஆதாரம் என்று சொல்ல தெரியாது. திருவாரியான முஸ்லீம் தொழக்கூடியவங்கள்ட்ட நீங்க தொழுறீங்களா, என் தொழு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு, என் தொழுவியா கடமையாக்கப்பட்டதுக்கு என்னெல்லாம் காரணம் என்று பெரும்பாலும் கண்ட தெரியாது. தொழுகு எப்போ கடமையாச்சு, அந்த கடமையான தொழுகை ரசூலுல்லாஹி எப்படி தொழுது காட்டினாங்க, யார் அவங்க தொழுகு நடத்தி யார் ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுத்தது, இது மாதிரி செய்திகள் ஒது எப்படி செய்யணும், இந்த மாதிரி யார் சொல்லி கொடுத்தா என்ற செய்திகளை இந்த சமுதாயத்தில் கேட்ட நிறைய பேர் தெரியல. நம்ம இன்னைக்கு இந்த சென்றோட தொடர்புள்ள நல்ல மக்கள்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது செய்முறைப்படுத்தி மக்களுக்கு காட்டணும் தொழுகையும் ஒதுவையும். இந்த காலத்தில் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஒது செய்ய தெரியல என்று வருத்தப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பல மக்களை பாக்குறாங்க. அப்ப உதவும் உதவுமுறை கூட உதவும் உதவிச்சி முறை என்ன, தொழுக முறை என்ன என்று கூட படித்துக் கொடுக்க வேண்டிய நிலையில் இன்னைக்கு நம்ம இருந்துட்டுக்கோம். அப்ப அந்த அளவிற்கு நம்ம இந்த மார்க்க விஷயத்துல குறைவாக இருக்கிறோம். அப்ப நயவஞ்சகர்கள் இந்த சமுதாயத்துல பூந்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் தான் துரோகிகளாக நல்லவர்களையும் அவருடைய உள்ளத்திலையும் தீமையை விதைத்து அது சரிதான் என்று எண்ணுகிற அளவிற்கு செய்து விட்டார்கள். அதனால அந்த சம்பவத்தை நான் உங்களை நினைவுபடுத்துறேன். அருமை சகோதரர்களே, நீங்க இந்த திருமறை குர்ஆன் ஹதீஸ் நம்ம ஆழ படிக்கணும். குறைஞ்சபட்சம் நாம் நமக்கு மத்தியில் நாம் செய்கின்ற செயல்கள்ல, நமது வணக்க வழிபாடுகள்ல, நமக்கு மத்தியில் வரக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஈமான பாதுகாக்கூடிய உலகத்துல சிறந்தமையான மனிதன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றது கர்ரம் நா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம். வழக்கத்து கலக்கல் நிசான ஃபி அஹசன் தக்வீம், திட்டவட்டமாக இந்த மனிதனை மிக அழகான கோலத்தில் படைத்திருக்கிறோம். அவன் சமுதாயத்தில் சமூகத்தில் சிறந்த படைப்பு மனிதன். ஆனா சிறந்தவன் எதை வைத்து அல்ல சிறந்தவன் ஆகிறான், இதே மனிதன் அல்ல சொல்லும் போது லலூமுன் ஜஹூல்கிறான். இந்த மனிதன் மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய முட்டாள், லலூங்கிறான், ஜஹூல்கிறான், கஃபூர், மிகப்பெரிய நன்றி கெட்டவர்கிறான். அப்ப அல்லாஹ் திருமறை ரெண்டையும் சொல்றான், சிறந்த சமுதாயங்கிறான், சிறந்தவள்ங்கிறான், அதே நேரத்தில் மிகப்பெரிய வழிகேடன், மிகப்பெரிய அக்கிரமக்காரன், மிகப்பெரிய நன்றி கெட்டவன் இப்படியும் சொல்கிறான். அப்ப என்னன்னு சொன்னா, மனிதன் அழகான கோலத்தில் படைக்கப்பட்டவன், சிறந்த நிலையில் படைக்கப்பட்டவன், அந்த சிறப்பு எது தெரியுமா, ஈமான். அப்ப ஈமான் தான் இறை நம்பிக்கை இருக்குத, இதுதான் உயர்ந்தது உன்னதமானது. இந்த ஈமான் இந்த ஒன்று இல்லாவிட்டால் மனிதன் மிருகத்தை விட கேடுகட்டவன், ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு இருக்கிற அளவிற்கு கூட அல்லாஹ்விடத்தில் மரியாதையற்றவன், அவனுக்கு மறுமையில் மிகப்பெரிய கேடுதான், நரகம்தான் என்று அல்லாஹ் பட சொல்றான். ஆக ஈமான் என்பது உயர்ந்த உன்னதமான ஒன்று, இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை எப்படி வர வேண்டும், வருகின்ற நம்பிக்கை எப்படி பாதுகாக்க, ரெண்டு முக்கியமான விஷயம். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நம்முடைய உலக வாழ்க்கையில ஏதாவது தவறி போயிட்டான், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று கிடைக்காம போயிட்டான், நாம முயற்சியிலே போய் தேடி கிடைக்க வச்சுக்கோங்க, உடனே கவலைப்படுறோம், பல பேர்ட்ட அதுக்காக ஆலோசனை கேட்கிறோம், இந்த மாதிரிங்க நான் இப்படி செய்திட்டு இருந்தேன் நஷ்டமாயி போச்சு, நான் நினைச்சு போற நடக்கல என்றால் சிலர் அழுதுறாங்க, இன்னும் சில சமயங்கள்ல தற்கொலையே செய்துக்கிறான். இப்ப சமயத்தில் ஒரு செய்தி, இமெயில் செய்தி பார்த்திருப்பீங்க, சிங்கப்பூர்ல முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஒரு தகப்பனும் மகனும் ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு நிலை ஏற்பட்டு என்னன்னு கேட்டா, தகப்பன் மகனை கழுத்தை நெறித்து கொலை செய்து விட்டு தானும் மேல் மாடிந்து குதி செத்து போறான். என்னன்னு பார்த்தா விஷயம் தெரியல, ஆய்வு செய்து பார்க்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஏற்பட்ட சில கடன் நெருக்கடியினால அதை சீர்படுத்த முடியும் செத்து விடான். மனுஷன் பாருங்க இப்படி எல்லாம் வந்துடுறான். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்கள் வருவதற்கு என்ன காரணம் சொன்னா, அவன் தன்னை படைத்த இறைவன் யார் என்ற அந்த நம்பிக்கை. அவ இறை நம்பிக்கை என்பது, நான் பலரும் கூட சொல்லிட்டே இருக்கிறேன், இறை நம்பிக்கை என்பது விரும்பனே நான் அல்லாஹ் நம்புறேன் கடவுள் நம்புறேன் என்பது அல்ல. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், எதிலிருந்து நம்ப வேண்டும், எப்படியெல்லாம் நம்பினால் நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஈமானும் கூடும் குறையும். அப்ப இறை நம்பிக்கை என்பது கூடிக்கொண்டே போகும் குறையும் செய்யும். அப்ப எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை கூடுகிறதோ அந்த அளவுக்கு மறுமையில நம்முடைய அந்தஸ்து கூடும். எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமையில குறைவு. நம்ம எப்படி தொழில கவனம் அதிகமாக செலுத்துகிற போது நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைகிறோம், பல்வேறு வாய்ப்பு சில உலகத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறோம், அதில் குறைவு காணுகிற போது நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பு குறைந்து போயிடுகிற, சரி செய்ய முடியாத வாழ்க்கை ஏற்பட்டு போயிடுது. அது மேல ஈமானும் கூடும் குறையும். ஆகவே ஈமானை கூட்டுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் படிக்கணும், குர்ஆன் படிச்சுட்டே வரணும். எனவே திருமறை குர்ஆன் ஈமானை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஈமானை பற்றி எல்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள், அதில் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே வரோம். சூரத்து அன்ஃபால் 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் இறை விசுவாசிகள் யார் என்றால், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹுவை கூறப்பட்டு விட்டால், ஒரு அல்லாஹை நம்பி வாழக்கூடிய இடத்துல அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு விட்டால், வஜ்ஜிலத்து குலூபுஹும், அவருடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டுவிடும். அப்ப அல்லாஹுவை நினைவுபடுத்தப்படுகிற போது அல்லாஹ் நம்பி ஒரு இருக்கிறான்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் மறந்து ஒரு காரியம் செய்யறான், மறந்து ஒன்று சொல்கிறான், இது இயல்பு மனிதனாய் நமக்கு எல்லாருக்கும் இயல்பு, அல்லாஹை மறந்து ஒன்றை பேசுவோம், அல்லாஹை மறந்து ஒன்றை சொல்வோம். அப்படி மறந்தோ அல்ல வேண்டும் என்ற சில நேரங்களில் மனதை வேண்டும் செய்வான். இது சஹாபாக்கள் இருந்திருக்குது, நம்ம எல்லா காலத்திலும் பார்க்கிறோம், வேண்டும் என்று சில விஷயங்களை சொல்லுவாங்க செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லிவிட்ட உடனே அவன் அதை விட்டு திரும்பி பயம் ஏற்படும். வைதா துளியத்து அலைகும் ஆயாத்து, அல்லாஹுடைய வசனத்தை படித்து காட்டப்பட்டு விட்டால், ஜாதத்துகும், அந்த ஆயத் அந்த இறைவனுடைய வசனம் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்திவிடும். உடனடியாக அவர்கள் தான் எந்த ரப்பை எந்த அல்லாஹ் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் மீது தங்களுடைய எல்லா கை சாட்டி விட்டு அவர்கள் எதை சரியல் செய்தார்களோ இதுதான் நாம் செய்ய வேண்டும், இப்படித்தான் போகணும், அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று உடனே அதுக்கு வந்து விடுவார்கள். அப்ப மூமின்கள் இது அடையாளம், இவங்க தான் உண்மையான எல்லாம் சொல்றான். அப்ப நாம உண்மையான மூமின்களா என்று நம்மை உரசி பார்த்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு உரைகள் என்ன, நாம் தெரிந்தோ தெரியாமலோ மறந்தோ வேண்டும் என்றோ செய்கிற போது அல்லாஹுடைய வசனங்கள் அல்லாஹுவை பற்றி சட்டங்கள் வருகிற போது உடனே நாம் பயப்பட வேண்டும், இருந்த தவறி விட்டு சரியான கொள்கைக்கு வந்துடணும். இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும். இந்த நிலைக்கு தடையாக இருப்பது, மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னன்னா, இந்த சமுதாயத்தை நல்லவர்கள் அல்லாஹை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு கேடு யாரால் வரணும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நயவஞ்சிகளால் தான், நயவஞ்சிகள் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அந்த நயவஞ்சிகளை தெரிந்து கொண்டு அவர்களை முற்றாக நாம் புறக்கணிக்க வேண்டும், ஒதுங்கணும், இல்லைன்னு சமுதாயம் சீர்கட்டு போயிடும். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்துல நடந்த சம்பவம் நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் குறைந்த நேரத்தில் எல்லாம் அதையும் சொல்லி அதே நேரம் போயிடும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த செய்தி ஹதீஸ் சிறப்பு என்னன்னா, தன்னை பற்றியே உள்ள செய்தி சஹாபாக்கள் சொல்லி காட்டுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு நிகழ்ந்த செய்தி அவங்களே சொல்லி காட்டுறாங்க. பழக்கத்தில் ஒரு பழக்கம் என்ன சொன்னா, அவங்க யுத்தத்திற்கு போகிற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதிக பயணம் யுத்தம் தான், அவங்க நபித்துவத்துக்கு முன்னால பெரிய வியாபாரத்துக்கு இறங்கி போயிருக்கிறாங்க. ஆனா நபித்து வந்த பிறகு அவள் செய்த பயணங்கள் அதிகமும் யுத்தம். அப்படி யுத்தத்திற்கு போகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பல மனைவிமார் இருந்ததுனால யாரையாவது அந்த எல்லாரும் பேரை சீட்டு எழுதிப்படுவாங்க, அதுல வர்ற பேர் எடுத்துக்கிடுவாங்க. ஊர்ல இருக்கிற போது முறையாக என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மனை கணக்கு வச்சு போவாங்க. ஆனா பயணம் மேற்கொள்கிற போது அது யார் வர்றாங்கன்னு பார்க்க சீட்டு எழுதி போட்டு, ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம். அதனால இந்த இது வந்து நீதி நீதி அநீதிங்கிற பேச்சு போகாது. அதுல செய்வாங்க சீட்டு போட்டு எடுத்து யார் பேரோட அவங்களை கூட்டுவாங்க. அப்ப ஒரு யுத்தத்துல அவங்க சீட் போட்டு ஆயிஷா பேர் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள். புறப்படுகிற போது யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வரும்போது சாதாரண அந்த காலத்துல எப்படி பெண்களை கொண்டு போவாங்கன்னு சொன்னா ஒட்டக தொட்டி, ஒட்டகத்தில் ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுல அவங்களை வைத்துக் கொண்டு அவர்களை ஒட்டகத்தில் அந்த தொட்டியை தூக்கி வச்சு கொண்டு போவாங்க. இதை மாதிரி கொண்டு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த முடி திரும்பி வருகிற போது ஒரு இடத்துல இறங்குறாங்க. இறங்கி சிறுநீர்கள் மலஞ்சல கழிப்பதற்காக எல்லாரும் அங்கங்க போறாங்க. அப்ப அந்த காலத்துல இந்த பாத்ரூம் வசதி எல்லாம் கம்மி, அந்த காலம் இல்ல. அவங்க எங்கேயாவது ரொம்ப தூரமா போய் தான் செய்வாங்க, ஆண்களோட பக்கம் பெண்கள் பக்கம் போய் கழிச்சு வருவாங்க. வருகிறார்கள் வந்து கழுத்தில் கை வைக்கும் போது கழுத்தில் மாலை காணும். மாலையை காணவில்லை என்ற உடனே காணால் போற மாலையை தேட வேண்டியதற்காக வேண்டி ஆடு சொல்லாம போயிடறாங்க. அதை தேடுவது கிடைக்க தேடுவதற்கு நேரம் போன தெரியாம ரொம்ப நேரம் தேடிட்டாங்க. திரும்பி வரும்போது பாக்குறாங்க அந்த எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கு ஆயிஷா காண சொல்றாங்க, ஏன் போனாங்க? நான் அன்றைக்கு ரொம்ப மெலிந்தவளாக இருந்தேன், கனமற்றவளாக. அதனால அவங்க ஒட்டக தொட்டியை தூக்கி வச்சுட்டு போகும்போது நான் இருக்கிறதா நினைச்சுட்டாங்க. ரொம்ப மெல்லிசா இருந்துக்கிறாங்க, கனமே இல்லை. அதனால போயிட்டாங்க. ஆனால் நான் என்ன எண்ணினேன், அவர்கள் போய் சேர்வார்கள், அங்கே போன பிறகு என்னை காண மாட்டார்கள், திரும்பி வருவார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டு வந்த இடத்துல உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்தோடு தூங்கவும் செய்து விட்டேன். புது இடத்துல யாருக்கும் தூக்கம் வராது. நம்மளுக்கு வந்து சில பேர் நம்ம கூட பேசிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் நாங்கள் போறாங்க, எனக்கு இவ்வளவு படுங்க, நான் என் இடத்துல படுத்தான் தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி ஏழு மனிதர் இருக்கு. அப்ப இருக்க இடத்துல போனாதான் தூக்கம் வருங்கிறத நிறைய பேர் பாக்குறோம். ஒரு சிலர் எங்க படித்தான் தூங்கிடும், அந்த விஷயம் வேற. ஆயிஷா அலி இல்லாவத்தால அப்படி சுபாவ சின்ன அந்த ஏழு பெண்ணா எது நல்லதுமே அப்படி அப்படி யோசிக்காத ஆளு உட்காத தூங்கிட்டாங்க. பாருங்க யாரும் இல்லாத இடத்துல தூங்குறாங்க, அந்த அளவுக்கு மனசுல ஒண்ணும் இல்லை. அப்படி தூங்கும் போது யுத்தத்தில் பழக்கம் இருந்துச்சு. நான் இதை அடிக்கடி சொல்லி காட்டுவேன். நம்ம நாட்டில் என்ன சொல்லுவாங்க, படைக்கு பிந்து பந்திக்கு முந்துடும். அர்த்தம் வேற வச்சுட்டாங்க, முன்னளவு சாப்பிட்டு ஓடிடுறது. படைக்கு பிந்துனா எல்லாரும் போன பிறகு மெதுவா நடக்குது, இல்லை இல்லை முடிஞ்சாலும் பார்த்துட்டு மெதுவார், அப்படி இல்லை. பந்திக்கு முந்துறது என்ன, மக்களை வரவேற்கிறது. இந்த விருந்து உபச்சாரம்லாம் அரபு நாட்டில் ரசூலுல்லாஹி நபி நபித்துவத்துக்கு வரதுக்கு முன்னாலே செய்தாங்க, ரசூலுல்லாஹி வலியுறுத்துறாங்க. அப்போ வர்றவங்கலாம் வரவேற்று வாங்க வாங்கன்னு இருக்க வச்சு கவனிக்கிறது. படைக்கு பிந்தனெல்லாம் விட்டு போன பிறகு ஏதாவது பொருள் விட்டு போயிருக்கும், யாராவது வழி தெரியாமல் இருப்பாங்க, அவங்களாம் கூட்டு போறது. அப்ப அந்த அதே மாதிரி சஃபார் மோத்தல் இல்லாத சகாய் பிந்து வர்றாங்க. வரும்போது பாக்குறாங்க ஒரு மனசு இருக்க மாதிரி தெரியுது. என்ன யார் நமக்கு பக்கத்தில் பார்த்தா ஆயிஷா இல்லாதவன். ஆயிஷா சொல்றாங்க, இந்த ஹிஜாப் என்ற சட்டம் வருவதற்கு முன்னாடி நீங்க பாத்துருக்காங்க, ஏன்னா ஹிஜாப் உடல மறைச்சு கொள்றது என்ற சட்டம் இருக்குத, அது மதினாவுக்கு போறப்பதே இறங்குச்சு. மக்கா இருக்கிற போது மதினாவுக்கு போற ஆரம்ப காலத்துல கூட சட்டை இறங்கல. பெண்கள் எல்லாம் தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மர் இல்லாத பல தடவை சொல்ல வலியுறுத்துக்கிறாங்க. சலதாசில் அவர்கள் வலியுறுத்தி போல செய்யல. அதனால உம்மர் இல்லாத வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ரசூசுல மனைவியில் ஒரு மனைவி போகும்போது சத்தமோடு பேர் சொல்லி சத்தமோடு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தெரியாம தெரியாம போயிட்டாங்க. அவங்க வீட்டுல சொல்றாங்க, இப்படி ஒரு ஆள் சத்தமோடு கூப்பிடுறாரு, அப்ப என்ன இப்படி வருதுன்னு சொல்லி ரசூலா தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா சட்டத்தை கொண்டு வந்து ஆசைப்படுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெண்கள் அறகுறையான சில வாடைகள் மறைக்காம இப்ப நம்ம முஸ்லீம்கள் பேர்ல சில பேர்ல அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஹிஜாபில சட்டம் இறங்குறது என்ன பார்த்தாங்க. அதனால என்ன அடையாளம் கண்டவன என்ன செய்தாங்க, அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இன்னால் இல்லா இவ இன்னா இலை ராஜிஊன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சத்தம் போட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டவுடன் நான் முழித்து விட்டேன். உடனே நான் செய்ய மூடி என்ன மூடி உட்கார்ந்துட்டேன். இந்த சப்தத்தை தவிர நான் வேறு எதையுமே கேட்கவில்லை. அப்ப இந்த சத்தம் மட்டும்தான் எனக்கு காதல் விழுந்துச்சு. அவர் வேற ஒன்னும் பேசவும் இல்லை. என்ன சோமா இருக்கல, ஏன் இப்படி விழுந்து ஒன்னும் கேட்கல. சத்தம் போட்டாரு விழிச்சிட்டேன். உடனே நான் என்ன மூடி உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்து ஒட்டகத்தை நிறுத்தினால் ஏறிக்கொண்டு இதுதான் எனக்கு தெரியும். அவர் இடத்துல எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. நாங்கள் மதீனாவுக்கு வந்துட்டோம். மதீனாவுக்கு வந்த பிறகு நான் என்னோட ரசூலுல்லாஹ் விட்டு போயிட்டேன். போன பிறகு அன்றைக்கே என்ன செய்யறாங்கன்னா, என்ன பகல்ல வந்து சேர்றாங்க. பகல்ல வந்த உடனே சமுதாயத்திலே மிகப்பெரிய துரோகி ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தார், அப்துல்லா இப்னு உபை, உபை இப்னு சலூன். அவன் பேர் அப்துல்லா தான். என்ன பேரை வச்சு முஸ்லீம் நினைக்கிறேன் பாருங்க, அதுல வர்ற விளைவுகள்லாம் பெரிய கஷ்டம் இதுதான். அவனும் அப்துல்லா, அல்லாவுடைய அடியான் பேர் வச்சிருந்தான். அவன் தான் முத முதல்ல ஆயிஷாவுக்கும் சஃப்வானுக்கும் தவறான தொடர்பு இருக்கிறது பதவிட்டான். ஆயிஷா தெரியல. அவங்க வீட்டில் இருக்கும் போது திடீர்னு உடல்நலக்குறை ஏற்படுது. உடல்நலக்குறை ஏற்படும் போது ஆயிஷாவை சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ரொம்ப அன்பாகவும் அணிய இருப்பாங்க, ஆனா இடையில அவங்க வந்து என்னோட சரியா நடந்துக்காத மாதிரி நான் பாக்குறேன். என்ன ஆயிஷா எப்படி இருக்கு கேட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு மனசுல ஒரு உறுத்த என்ன இப்படி செய்யறாங்க என்று அவங்களுக்கு புரியல. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நல்ல பழகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதை நம்ம அனுபவிக்கிறோம். சில பேரை நல்ல பழகிட்டே இருப்பாங்க, வருவாங்க போது திடீர்னு வர மாட்டாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. அப்ப போனவரை பத்தி நமக்கு என்ன, என்னடா இது பேசலையே, என்ன யோசா ஒண்ணுமே புரியாது, இதை நடந்ததுதான் தெரியும். ஆயிஷா ஒண்ணும் தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல, ஆனா என்னென்ன வெளியே பேசிக்கிட்டே தெரியும். ரசூல்லா காதல விழுது. நீங்க யோசிப்பாரு இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான செய்ய தெரியும் என்று இருந்திருந்தா அடுத்து சொல்லிடுவாங்க, என் மனைவி யாரும் கலங்கல, அவங்க நல்ல ஆளு, அவ குற்றமற்றவங்க என்று சொல்லியிருப்பார் ரசூல். அவர் சொல்லல, சொல்லல மட்டும் இல்ல, சல்லல்லாஹு என்ன செய்யறாங்கடா பலட்ட ஆலோசனை கேட்கறாங்க. சரி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும் போது ஆயிஷா நாய் ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணோட வெளியே அப்படி போயிட்டு வராங்க. அப்படி மலஜலம் கழித்து விட்டு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள்ல இவங்களுடைய உறவில் ஒரு உறவினர், அவரு அவரை பத்தி என்ன செய்யறாங்க, அந்த அடிமை சொல்றாங்க அவர் மோசமான ஆளு. ஆயிஷா அப்படி சொல்ல அவர் பதிர்பொருளை கலந்துகிட்டவர், நல்லவர். அவரே எப்படி சொல்றாரு, உங்க விஷயம் தெரியாதா, உங்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். அப்படி சொன்ன உடனேதான் அவங்களுக்கு தெரியும், ஆஹா இப்படி பேசுறாங்களா, அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஓஹோ நம்மளும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அது வரைக்கும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மாசம் வகையும் வரல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அப்படி சரியா நடந்துக்கலன்னு பார்த்த உடனே ஆயிஷா மனசுல கவலைப்பட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. நான் என்னுடைய தாய் தந்தை இருக்கிறேன், எனக்கு அனுமதி தாங்க, சரி போங்கன்ட்டான். போய் கடுமையா அழுகிறாங்க, அழுது அழுது எந்த அளவு சொல்றாங்க, நான் அழுது அழுது கண்ணீர் எல்லாம் இல்லாமல் போற அளவுக்கு அழுது விட்டேன். அவங்க ஆறுதல், ஏன் இப்படி அழுகிற, அந்த எந்த அளவுக்கு ஈரக்குலையே வெந்து போடுமோ அளவுக்கு அழுதாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ரசூல் சொல்றாங்க, ஆயிஷாவே பாருங்க தன்னை மனைவிட்ட. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது. அவங்க கேக்குற, ஆயிஷாவே நீ தவறு செய்திருந்தால், தவறு செய்யாம இருந்திருந்தால் அல்லாஹ் உன்னை குற்றமற்றவன் ஆக்கி விடுவான். நீ தவறு செய்திருந்தால் தௌபா செய்து அதுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொள்ளுங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னை பெற்ற தந்தை அபூபக்கர், அபூபக்கர் அவர் தந்தை அவர்களே, நீங்க சொல்லுங்க, ஏண்டா ஒரு மகளை பத்தி ஒரு தகப்பனார் எந்த தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஒருவேளை தெரியாட்டா கூட நாம பிள்ளை பத்தி யாராவது குறை சொன்னா எவ்வளவு கோவரும், அது தவறா தெரியாம தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்திரப்படுவோம். ஆனா அவபக்கர் சொல்றாங்க, அல்லாவின் தூரத்தில் நான் என்ன சொல்ல முடியும், தகப்பனார் சொல்லணும், தாயிட்ட தாயே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்லலாம் தெரியுமா, ஆயிஷாவே ஒரு பெண் ஒரு கணவனிடத்தில் ரொம்ப மரியாதைக்குரியவளாக ரொம்ப அழகான ஆளாக இருந்து அவருக்கு பல பேர் அதே மாதிரி மனைவி இருந்தால் இப்படி எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களும் அதுக்கு பதில் சொல்லல, சொல்லிட்டு சொல்ல போயிடுறாங்க. இவங்க அவங்க உள்ளே சொல்லிக்கிறாங்க, இப்படி நான் குற்றமற்றவள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், நிச்சயமாக அல்லாஹ் என்னை குற்றமற்றவள் என்று ஆக்குவான். அது ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் உதயமாக்கி அல்லாஹ் சொல்ல தெளிவுபடுத்துவான். குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கி என்ன அல்லாஹ் குற்றம் சொல்லுவான் நான் நினைக்கல, அந்த அளவுக்கு இது நான் முக்கியமான ஆளா என்ன நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மனசுல நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது திருமறை குர்ஆன் இறங்குது. இப்படி இறங்கிறது முன்னால் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, அலியை கூப்பிட்டு, அலியே என்னுடைய மனைவி, ஒரு வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அலிக்கு என்ன வேணும், மாமி. இன்னொரு வகையில் அவங்க மூமிகள்லாம் தாய்ங்கிற சிறப்பான அம்சத்துக்குரியவர், வேற ஒரு உறவுலாம் இருக்குது, முக்கியமான ஆள் அலி ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுக்கு யார், அவங்க யாரு வேற, தம்பி, சின்ன பிள்ளை எடுத்து வளர்த்தாள், அவர் சிறு பிள்ளையா எடுத்து வளர்த்தாள், அலி ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தவங்க. அப்ப அலியை கூட்டு கேக்குறாங்க, அலியே என்னுடைய மனைவிடத்தில் பேசப்படுகின்ற செய்தியை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க நம்ம ஒரு ஆடு ஒரு செய்தி சொல்லுவோம், அது என்ன ஏது நிதானமாக யோசிக்காமல் டக்குன்னு சில பயிற்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க எல்லாரும் மனுஷ சுபாவம் தானே நம்ம எல்லாரும், ஒரு சில பேர் அதை யோசித்து நல்ல முடிவு சொல்லுவாங்க, சில டக்குன்னு சொல்லிடுவாங்க. அலி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, சுபஹானல்லாஹ் சிறந்த அறிவாளிகள் இருந்தாலும் சில நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தை வந்துருது. அவங்களாட்ட என்ன வேற மறைவு இல்லையா போங்கன்னு பாருங்க எப்படி வார்த்தை. சுபஹானல்லாஹ் இந்த வார்த்தை சொல்வதற்கு லேசா இருக்கும், ஆனா எவ்வளவு கடினமான வார்த்தைன்னு யோசித்து பார்த்தா தெரியும். கேட்டது என்ன அவங்க என்ன நினைக்கிறீங்க, ஒண்ணு எனக்கு தெரிஞ்சவருக்கு அப்படிலாம் இல்லைங்க, அல்ல இப்படித்தான சொல்லணுமா இல்லையா, அந்த ரெண்டு விட்டுட்டு இவங்களை விட்ட வேற ஆள் இல்லையா அவங்களுக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தலாக்கு விட்டு போங்கிறாங்க. அவ்வளவு சர்வசாதாரணம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்தாங்க, நீங்க எதுக்கும் பரீராவிட்ட கேளுங்கன்ட்டாங்க. அவங்க தான் அடிபடுங்க உங்களோட இருக்கிறாங்க கேட்டு பாருங்க சில, அதோட நிறுத்தல. உடனே என்ன செய்யறாங்க, அவங்க கூட இருந்த அடிமையா இருந்து வளர்த்த வளர்ப்பு பிள்ளை இருந்த உசாமா ஜெயித் உசாமாவிட கேட்கறாங்க, என்ன நீ என்ன நினைக்கிறேன். அவங்க நான் அறிந்தவரை ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் களங்கமற்றவர்கள், எந்த குற்றமற்றவர்கள், அவர்கள் நியாயமானவர்கள் நல்லவர்கள் சொல்லிட்டாங்க. பரீராவுக்கு அதே பதில் சொன்னாங்க, ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் நல்லவர்கள் நல்ல சிறந்தவர்கள், ஆனா சின்ன பிள்ளை மாதிரி செய்வாங்கன்னா பக்கத்தில் இருந்து சாப்பிட்டு இருக்கும் போதே பூனைக்கிற வந்து போற அதுவும் சாப்பிடும், ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே அங்க தூங்கிடுவாங்க இப்படி ஆளுண்டாங்க. அதற்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலரை கூட்டி பேசும்போது எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்க நிலைமை, கூட்டி பேசும்போது இதுல சஹாபாக்கள்ல சில பேர்லாம் என்ன செய்தாங்க, இந்த விஷயத்துல இது நடந்திருக்குமோ என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த மிஸ்தாஹ் என்ற ஒரு சஹாபி, அவர் முஹாஜிர் மக்காவில் ஹிஜ்ரத் வந்தவர், அபூபக்கர் ரலியல்லாஹு சொந்தக்காரர், அவரும் சேர்ந்து இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்ப இப்படி பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருந்து மக்களை கூட்டி வச்சு அங்கேயும் கேட்கிறாங்க, இப்படி ஒரு செய்தி பரவிக்கிட்டு என்ன நினைக்கிறீங்க. சில நேரங்களில் மனிதர்கள் என்பதற்கு நாமெல்லாம் முன்னுதாரணமாக சஹாபாக்களை முதலில் எடுக்கணும். மனிதர்கள் தான் சிறந்த அந்தஸ்துக்குரியவர்கள், சமுதாயத்தில் சிறந்த ரசூலுல்லாஹ் வாயினால் சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள்ல அவுஸ் ஹஸ்ரஜ் என்று பெரிய கூட்டம் இருந்தாங்க. அவங்க காலம் காலமாக சண்டை போட்டுட்டே இருந்தவங்க. அவங்கள இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் இணைச்சு ஒன்றுபட்டு ஒற்றுமையா வாழ வச்சாங்க. ஆனாலும் கூட அவசுக்கு ஒரு தலைவர், ஹசரத் ஒரு தலைவர் சொல்ல வச்சிருந்தாங்க, அது மாதிரி முஹாஜிருக்கு தலைவர், அன்சாருக்கு தலைவர் வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்கள எல்லாம் கேட்கறாங்க என்ன நினைக்கிறீங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மனுஷன் ஒரு அவசுங்கிற ஆளு தான் கூட்டத்தில் உள்ள ஆளு கூட தப்புச்சுன்னா அவர் வெட்டிடுவோம்னு சொல்லுவாங்க. இயல்பு கோவரும் அவர் தலையை வெட்டிடுவேன், இன்னைக்கு ஒரு ஆள் சொல்லு நீங்க அப்படி சொல்லுவாங்க இருக்காங்க, உங்களை பத்தி பேசும்போது அவன் தலையை வெட்டிடுவேன் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி ஆள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் சொல்லலாம் இல்லையா, நீ பாக்குறேன் என்ன அடிச்சுவான் இவன் இன்னொருத்தன் இப்படி கேட்கறான். ஒரு சொல்ல அந்த ஆள் பேசிட்டாரு அடிக்க விட மாட்டேன் சொல்லுவான். சரி அவர் அடிக்க விட மாட்டான்னு சொன்னார, அதை குறையா சொல்ற ஆளு அடிக்கன்னு சொல்ல அவன் அடிச்சு விட்டுருவா அவன் தலையை வெட்டிடுவான். ரெண்டு பேருக்கு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஆள் சொல்றான், அப்படி ஆளுக்கே இருக்குது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சொல்றான் அவன் அவர் அடிச்சு போடுவான், அடிச்சு போடுவேங்கிற தவறு சொல்லக்கூடிய ஒரு ஆளு அவன் தலையை வெட்டி போடுவான், அவர் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அவர் எல்லா காலத்தில் சுவாமி இருக்கு. அவன் என்ன நம்ம நினைக்கணும்னு கேட்டா, இதெல்லாம் திட்டம் விட்டு வரக்கூடிய வார்த்தை அல்ல. ஒரு சீ நடக்கும் வச்சுங்களேன், யதார்த்தம் ஒரு வார்த்தை நான் சொல்லிடுவேன், நீ ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க, இது யதார்த்தம் நினைக்க வேண்டுமே தவிர இதை திட்டம் தீட்டி கொண்டு வேணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தான் இவர் சொன்னார். அது ஒரு கூட்டம், இவன் யாரே கேடு கட்ட பயிலுவோம், அதை பெருசுபடுத்தி அதுல குளிர்காயக்கூடியவங்க அதுல நல்லவன் சந்தி வந்துருவாங்க. இது எங்க சம்பவங்கள்ல பல படிப்பு நமக்கு இருக்குது, ஏன்னா சம்பவங்கள் மூலமே அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய படிப்பினைக்காகத்தான். அப்ப என்ன ஆச்சு இப்படி கேட்கும் போது, அவுஸ் தலைவர் சொல்றாரு ஹஜ்ரத் சொல்லி, அதுல யாராவது சொல்லி தான் தலையை வெட்டிட்டு வந்துட்டார், அது தன் கூட சொல்ல வேண்டியதானே. இங்க யாராவது சொன்னா வெட்டிட்டு சொன்னா கூட பேச, அவர் என்ன பண்ணாரு, எதிர்த்து தர முடியல, அவர் முக்கியம் நல்லவர், அவர் கோவம் எங்கால வெட்டிக்குதானே ஒன்னு வெட்டி விட மாட்டார். பாருங்க ஒரு சின்ன விஷயம் எப்படிலாம் மாறுது பாருங்க, வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிற விஷயம் நம்ம காலத்துல இல்ல, எங்க இருக்குது, சிறந்த சமுதாயம் உன்னதமிக்க சமுதாயம் அவங்க காலத்தில் இருக்குது. அப்ப ரசூல் சமாதானப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறான், நீங்க சண்டை விடக்கூடாது என்று சமாதானப்படுத்திட்டாங்க, சமாதானம் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு பெரிய சிறப்பு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அருள் கூட என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அதுவரை பேச மாட்டாங்க, அப்படி எல்லாம் தகராறு நீக்கிட்டு போயிட்டாங்க. பிறகு திருமறை குர்ஆன் இறங்குகிறது. இந்த ஆயிஷா விஷயத்தில் அவதூறு பரப்பியவர்கள் குற்றவாளிகள், இவர்கள் தவறுக்காக வருந்தாவிட்டால் இவளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அவளை அடையாளப்படுத்திட்டான். அப்ப ஆயிஷா குற்றம் மற்றும் ஆயத்தை இறங்குற உடனே ஆயிஷாவுடைய தாயும் தந்தை அவ்வகரும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து ஆயிஷாவே நிமிஷத்தில் வந்திருக்காங்க போய் அவங்க நன்றி சொல்லு. ஒன்னு ஆயிஷா சொன்னாங்க, நான் முகமது அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் என்னை களங்கம் சுமர்த்திய போது அவர்கள் அதை என்ன செய்ய இல்லைன்னு சொல்லல. என்னை களங்கமற்றவள் என்று யார் சொல்ல, அவனுக்கு தான் நன்றி செலுத்துவேன்னாங்க. பாருங்க மனசுல வருத்தம் செய்யலாம். அப்ப என்ன அவங்க பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்களுக்கு மனசு பாருங்க, என்ன கணவர் சொல்லலையே, என் கணவர் இல்லைன்னு சொல்லலையே, அவர் ரசூலை சொல்ல முடியலையே, பேசப்படக்கூடிய பலர் அப்படி இருக்கிறாங்க. அவ இப்படிலாம் இருந்த பிறகு அல்லாஹ் இல்லைன்னு சொன்ன உடனே உடனே சுஜூ செய்யறாங்க, தொழுகிறாங்க. பிறகு இது அல்லாஹ் சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் மனிதர்கள் நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன், இன்னைக்கு நடந்துகிட்டு சில விஷயங்கள் நடக்குது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சொன்ன பாருங்க, அது மட்டும் இல்ல காலம் காலம் இப்படியே சில விதி வருது. நல்லவுடைய உள்ளங்கள்ல தீயதை விளைவிக்கிறவ யாருங்க, யாரு, ஷைத்தான். ஷைத்தான்ல மோசமான ஷைத்தான் யாரு, மனித ஷைத்தான். ஏண்டா அந்த ஷைத்தான் கண்ணுக்கு தெரியாது, யாரு சொன்னாலும் தெரியாது, உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஆனா மனித ஷைத்தான் காம் பாருங்க, நயவஞ்சகர்கள் இவர்கள் தான், துரோகிகள். நல்லவளுக்கு மத்தியில கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நல்ல இயக்கங்களுக்கு மத்தியில கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இவங்களை நம்ம அடையாளம் காணும். இல்லைன்னு சொன்னா நாமளும் பெரிய தவறு காலாயிடும், நம்மளை அறியாமலேயே மிகப்பெரிய நன்மை இழந்து விடுவோம், உன்னதமான ஈமானையே இழக்கிற நிலை ஏற்பட்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு பல்வேறு படித்தனம் சொல்லியிருக்கிறாங்க. நாம ஈமான தொழுக நோன்பு அது நினைக்கிறோம், அதுக்கு முன்னால் நிறைய விஷயம் சொல்லுறாங்க, பின்னால் என்ன சொல்லிருக்காங்க. இந்த விஷயங்கள்ல நாம நினைத்து பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன, மூமின்களா இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் ரசூல் என்று வருகிற போது அதற்கு முன்னால் எவரையும் நிறுத்தக்கூடாது. நம்முடைய உள்ளங்கள் அவர் மிகப்பெரிய மரியாதைக்குரியவராக இருக்கலாம், அல்ல மிகப்பெரிய முக்கியமான இடத்தை பெற்றிருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவதுதான். அல்லாஹ் ரசூலிட்டா அதுக்கு பிறகு நாம் யார் நிறுத்தக்கூடாது. ரசூல் சொன்னாங்க, மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை அறிவித்து சுவித்து விட்டார்கள், ஈமானுடைய அந்த ருசியை அந்த இனிப்பை அவர் உணர்ந்து விட்டார். மூணு விஷயம் சொன்னாங்க. இந்த மூன்று விஷயங்களை நாம நம்ம ஈமான் கொண்டவளா என்பதற்கு அடையாளம் சொல்றோம். ஒண்ணு என்ன சொல்ல சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ்வுடைய தூதரும் இவர்கள் இரண்டு பேர் அல்லாத எல்லோரை விடவும் மிகப்பெரிய பிரியத்திற்குள்ளாக ஆள வேண்டும். அல்லாஹும் ரசூலும் இவர்கள் அல்லாத வேறு எல்லோரை விட மிகப்பெரிய அன்பிற்குள்ளாக ஆக வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, மனிதனுடைய ஆவல் பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு சூழ்நிலைக்கு அடிமையாகும். தாய் மீது, தந்தை மீது, அண்ணன் மீது, தம்பியின் மீது, நண்பரின் மீது, தலைவரின் மீது, பல்வேறு ஆட்களின் மீது அன்பு ஏற்படும். அப்படி அன்பு ஏற்படுகிற போது அந்த அன்பு ஏற்படுவது தவறில்லை, ஆனால் அந்த அன்பு அல்லாஹ் ரசூல் என்று வருகிற போது அதை விடவும் முக்கியத்துவம் வாழக்கூடாது. அல்லாஹ் இப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை முன்வைக்கிற போது நாம் யாருக்காக அவர்களுடைய ஒரு விஷயத்தை முக்கியமாக கருதினோமோ அவர் இரண்டாவதாக ஆக்கிரணும். அதுல சொல்லுவாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபல்லிமா ஜீது பிஹினா, உங்களில் ஒருவருடைய ஈமான் இறை நம்பிக்கை முழுமை பெறாது. நல்ல கவனிங்க, தொழுகை வணக்க அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்றாங்க, இதை பொது சொல்லிட்டாங்க, லா யூமின் அஹதுக்கு உங்கள் ஒருவர் முழுமையான மூமினாக ஆக முடியாது, ஹத்தா யகூன ஹவாஹு தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஆவல் ஆசை, தபல்லிமா ஜீது பிஹி, நான் எதை அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்திருக்கிறேனோ அதற்கு அடிமையாக ஆகாதவரை உண்மையான மூமினாக முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாங்க சொன்னா, நம்முடைய உள்ளத்தில் வேறு யாருக்கோ வேற எதற்கோ இடம் இருந்தாலும் அதை அடிமைப்படுத்தி இல்லை இல்லை அல்லாஹ் சொல்வதை கட்டுப்படுவே என்ன அந்த சுபாவம் நம்மள்ட்ட வந்தா தான் நம்மளுடைய ஈமான் முழுமை பெறுன்னு அர்த்தம். ஏண்டா மனுஷன் நம்ம சொல்லுவோம், ஒரு ஆளு பேசி சொல்லுவோம், ஏ மலை மாறினாலும் மாறுப்பா, ஆனா எது மாறாது, எது மாறாது, நம்ம பழம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, பிறந்த பிறவி கூட மாறாதான், பிறந்த பிறவி குடம் மாறாது என்று சொல்வார்கள், ஆனால் பிறவி குடமும் மாறும். இது குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம். இயல்பா பார்க்கும்போது சில விஷயங்கள் பார்க்கும்போது மாறாதனோ என்று நினைப்போம், ஆனால் மாறும், மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வதற்கு முன்னால அவர் வாழ்ந்த சமுதாயம் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லா வகையான கெட்ட பழக்கத்திற்கும் சொந்தக்காலாக இருந்தாங்க, குடி கூத்து விபச்சாரம் திருட்டு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காலாக இருந்தார்கள். எப்படி மாறினார்கள், இன்னைக்கு ஒரு சிகரெட்டை விட முடியலங்க, காலையிலிருந்து வைகை நேரத்திலிருந்து சூரியன் வரைகிற வரைக்கும் சிகரெட் விட்டுட்டு இருக்கிறவங்க பாங்கு சொன்ன உடனே பேரிச்சம் எடுத்து வாயில போடுறாங்களோ இல்லையோ சீக்கிரம் பிடிக்கிறாங்க. ஓடி பிடிங்களை கவனிக்கலாம், நோம்பு பிடிச்சி நோம்பு திறந்தோட கொஞ்சம் பேர் உடனே ஓடுவாங்க, அவங்க எல்லாம் சீக்கிரம் பிடிக்கிறாங்க அர்த்தம். பாருங்க அங்க போய் சீக்கிரம் பிடிச்சி வந்து துளை சேருவாங்க. நான் அது பெருமையா சொல்லுவாங்க, நான் நோம்பு திறந்துட்டு சகருக்குள்ள அந்த பகல பிடிக்க சீக்கிரம் பூரா பிடிச்சிட்டு வரான். பாருங்க அடிமையா வர, எதுக்கு அடிமையா? அப்ப இவ்வளவு நேரம் யாருக்காக விட்ட? அப்ப சகாபாக்கள் முழுக்க திறந்தார்கள், எதை தீமை என்று திறந்தார்களோ. புளித்து போன மதுவை குடித்தால் பெருமை பேசிக் கொள்வார்கள், நான் இவ்வளவு காலம் புளித்து போன குடிச்சு தெரியுமா என்று பெருமை பேசக்கூடிய சுபாவம் உடையவர்கள். மதுவை குடிப்பது தீய பழக்கம், அது ஷைத்தானுடைய தூண்டுதல். நீங்கள் அதை தவிர்ந்து கொள்ள ஆயத்து இறங்கின உடனே மது ஆறுபல ஓடு சமக்கா மதினாவில். சுபஹானல்லாஹ், புளித்து போன மதுவை குடித்து பெருமை பேசக்கூடியவர்கள் அது ஹராம், குடிக்க கூடாது என்று ஆயத்து இறங்கிய உடனே அதை உடனே நிறுத்தினார்கள். இதுதான் சுபாவம் மாறுறது. விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்தவர்கள் அல்லாஹ் அதை ஹராம் என்று சொன்னியவுடன் தவறாக செய்து கண் படாமல் கூட நான் விபச்சாரம் செய்து தண்டனைதார்கள் என்று கேட்டு வருகிறார்கள். விபச்சாரத்தை எந்த அளவுக்கு செய்தாங்க? தன்னை தன்னுடைய தகப்பனாருக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டவள், தாய் என்ற அந்தஸ்துக்குரிய தாயை கூட மனைவி போல் நடந்து கொள்ளக்கூடிய பாவமான செயலை செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்கள் அவர்கள் அந்த நிலையை விட்டு ஈமான் நிலைக்கு வந்த பிறகு எப்படி மாறினார்கள்? யார் கண்ணுக்கும் தெரியாமல் நடந்த ஒரு விபச்சாரத்திற்காக பரிகாரம் தேடி மக்களுக்கு மத்தியிலே கொல்லப்பட வேண்டிய என்ற சட்டம் கல்லை எரித்துக் கொள்வார்கள் என்று தெரிந்தும் கூட அல்லாஹ்வின் தூதரை தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று கேட்கிற அந்த ஈமான் வந்தது. அப்ப குடி, விபச்சாரம், திருட்டு, அவதூறு எல்லாவற்றையும் துறந்தார்கள் எப்ப? ஈமான் வருகிற போது. அப்ப அல்லாஹும் அவருடைய ரசூலும் எதை மார்க்க சொன்னார்களோ அதற்கு என்னுடைய மனோச்சி அடிமையாக்குவேன், என்னுடைய உள்ளத்தில் எது இருந்தாலும் யார் இருந்தாலும் அல்லாஹ் சென்று வருகிற முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், உதவி தள்ளுவேன் என்ற இந்த உணர்வு வருகிற போது அவன் தான் ஈமானுடையவன். இதன் முதல் வர வேண்டிய தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இருக்குதே, அதையெல்லாம் விட சிறந்த அம்சம் முக்கியமா இந்த உணர்வு வரணும். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் ஒன்றை விரும்புவதாக இருந்தால் அந்த விருப்பம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இருந்தால் அதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற நிலை வந்தா அப்பதான் ஈமான் உண்மை வருகிறது. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பக்குவப்பட்டாங்க. நாம் மாறணும், அது கஷ்டனை கூட மாறணும். அல்லாஹ் ரசூல் வருகிற போது அதற்கு மாற்றமா யார் எது சொன்னாலும் எது நடந்தாலும் அதை விடுப்பேன், இதைத்தான் செய்வேன் வந்தா அதில் நமக்கு பலன் நிறைய இருக்கு, துன்யாவில் இருக்கு, மறுமையில் இருக்கு. சொன்னாங்க மூணு அம்சம். ஒன்னு என்னது? அல்லாஹ்வை ரசூலையும் அது அல்லாஹ் அவர்கள் அல்லாத எல்லாரையும் முக்கியத்துக்குரிய அன்புக்குரியா மாற வேண்டும், அந்த இடம் உள்ளது வரணும். இரண்டாவது, யாரையா ஒரு நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். இது சிறந்த உலகத்தில் பார்க்கிறோம். அன்பு என்பது பல காலங்களா வருது. ஒரு பருவம் வருகிற போது அவன் மனோச்சி ஏற்பட்டு பெண்ணை காதலிக்கலாம், பெண் மீது அன்பு வருகிறது. அல்லது ஏதாவது ஒரு பொருளை விரும்புகிறான், அந்த பொருள் மீது ஆசைப்படுகிறான். அல்லது ஏதாவது இயக்கத்தை விரும்புகிறான், இயக்கத்தின் தலைவர் விரும்புகிறான். இப்படி எல்லாம் பல்வேறு பொருள்கள் ஆசை வரும், அது இயல்பு, அது வரத்தான் செய்யும். ஆனால் வருகிற இந்த அன்பெல்லாம் அவை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் வரும் என்று சொன்னால் விட்டுறோம். அந்த அன்புக்கு எல்லாம் சிறந்த அன்பு எது? நான் அல்லாஹ்வுக்காக என்னை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நேசிய அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை கடைபிடிக்க அதான் நேசிக்கிறேன். இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. ரசூல் சொன்ன நாளை மறுமையில ஒரு சில பேர் உளிமையமான மேடையில் அமர்ந்திருப்பார்கள், கஸ்தூரி வாடை வரக்கூடிய மேடையில் அமர்ந்திருப்பார்கள். அவருடைய அந்தஸ்தை பார்த்து விட்டு சுகதாக்கள், அல்லாஹ்வுக்காக உயிரை திறந்த தியாகிகள், நபிமார்கள் கூட இந்த அந்தஸ்து சிறந்த அந்தஸ்து நமக்கு கிடைத்து கூட ஆசைப்படுவாங்க. யார் அவங்க? உலகத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த ரெண்டு அடிப்படையை முற்படுத்தி அதற்காக நேசம் கொண்டவர்கள். அதில் சொல்ற ரெண்டாவது. மூன்றாவது, நாம் ஏகத்துவ சிந்தனை அல்லாஹ் ரசூல் என்ற இந்த கொள்கையை தெரிந்த பிறகு மீண்டும் அந்த சிந்தனை விடுத்து விடக்கூடாது. அது அங்கே எந்த அளவுக்கு உணர்வு வரணும்? நாம் பழைய மாதிரி ஒரு சிந்தனை வரும்போது, அந்த சிந்தனை வரும்போது உள்ளது என்ன விருப்பம் ஏற்பட வேண்டும்? நெருப்பிலே தூக்கி போடப்படுகிறதை போல இருக்க வேண்டும். நாங்கள் இந்த மூன்று தன் வந்துட்டா அவர்கள் ஈமானுடைய இனிப்பை சுவையை அறந்து விட்டார்கள். ஒன்னு, அல்லாஹ் ரசூலுடைய அன்பு இந்த உலகத்தில் வேறு இல்லாவுடைய அன்பை விட மிகுந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவரை விரும்புவதாக இந்த அல்லாஹ்வுக்காக விரும்ப வேண்டும். மூன்றாவது, எதை சரியன்றது தவறு என்று விட்டோமோ அதை இரண்டாவது செய்ய நினைக்கும் போது நெருப்பில் விழுற மாதிரி நினைக்கும். இந்த மூன்று பண்பு வந்து நம்ம நீங்கிடுவோம். எனவே என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தில் அவுபுகிரில்லா தலாவுக்கு மகா தவறா இல்லையா என்று முடிவு செய்யாமல் இருந்த அவர்கள் அல்லாஹ் குற்றமற்றவர் சொன்ன உடனே என்ன செய்தாங்கன்னு கேட்டா, இந்த அவங்க கொடுத்திருந்த சஃபான் என்ன சொன்ன மிஸ்தஹல், இனிமேல் அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. அவங்க மக்காவில் இருந்தும் சரி மதினா வந்த பிறகு தான் நிறைய பேர் உதவி செய்திருந்தாங்க. அவர் மிஸ்தர் தன்னுடைய உறவினர், அந்த உறவினருக்கு உதவி செய்துட்டே இருந்தான். அப்படி உதவி செய்திருந்த கூட அவர் இப்படி மகிழ்ச்சி பேசிட்டாங்களே வருத்தம் வந்த உடனே செய்தாங்க, இனிமேல் தரமாட்டு சத்தியம் பண்ணிட்டான், அல்லாஹ் ஆணையாக உனக்கு நான் தரமாட்டேன். இதெல்லாம் மனித சுபாவம். நம்ம யாரை மதிக்கிறோமோ யாரை விரும்புறோமோ அவங்களுக்கு மாற்றமாக ஒரு செய்தி நடந்துட்டா சில நேரங்களில் உண்மையா பொய்யான்னு தெரியாம கூட என்ன செய்வோம், அதை விரும்புவோம். ஆனா இவங்க உண்மைன்னு தெரியாத வரைக்கும் பேசாம இருந்தா, உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு தரமான சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஆயத்திற்கு என்ன சொன்னா, அல்ல முஹாஜிர் ஏழைகள் ஈடு செய்து வந்தவர்கள் அவளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய மாட்டி சத்தியம் செய்யாதீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டிய அந்த பிரியம் உங்களுக்கு வேண்டாமா என்று கேட்ட உடனே பாருங்க, மக விஷயத்தில் அவதூறு சொன்னவரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் சத்தியம் செய்தவர் இந்த ஆயத்தி இறங்க மாறுறாரு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், சத்தியம் குறிக்க போறேன், நான் கொடுக்க போற உடனே கொடுத்துறான். இதுதாங்க ஈமான். அப்ப ஈமான் என்னன்னு சொன்னா, அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு சில செய்திகள் நம்ம நாட்டில் இன்னைக்கு அன்னைக்கு நேரத்தில் நடந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மூலகாரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆவி செய்து பார்த்தா ஒரு தயவஞ்சு இருப்பான். அவன் உள்ள பூந்துட்டான்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய துரோகங்கள் நடந்துடும். பெரும்பு நல்லவனெல்லாம் அந்த துரோகத்தில் வீழ்ந்து போயிடுவார்கள். அதை நம்ம கவனிக்காம கூடாது. எனவே அருமை சகோதரர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆய்வு செய்யுங்க. குரான் என்ன சொல்கிறது, இந்த கூட்டு வாழ்க்கைக்கு பாருங்க, நீங்க இப்ப இந்த சென்டருக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க யாரோ நான் யாரோ, என்னை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கே மாட்டீங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சிருக்கே மாட்டேன். அப்ப கூட்டு வாழ்க்கைன்னு வரும்போதுதான், இவர் யாரு, இவர் கடையில் இருக்காரு, இங்க ஒரு தமிழ் பிரிவுக்கு தாயா வந்திருக்கிறாரு, அந்த வேலை செய்ய வந்திருக்கிறார் என்று வருகிற போது நீங்க உங்களை பல பேர் பாக்குறோம், இவர் யார், இவங்க ஆசை பேர் தெரிஞ்சுபடி இழக்குவோம். இப்படி சேரும் போது தாங்க பிரச்சனை வரும். ஏன்னா மக்காவில் இருக்கிற வரைக்கும் யாரும் யாரை பத்தியும் பேசல, ஏன் ஒன்று சேரல. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஏராளமான பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏராளமான, எப்படி தவறா பேசுறது, அவதூறா பேசுறது, கிண்டல் பண்றது, கேலி செய்யறது, இப்படி பரவலாக ஏராளமான செய்திகள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான். மதீனாவுக்கு வந்த பிறகுதான் கூட்டு வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான செய்தி சொல்லப்பட்டு, இன்ஷா வரக்கூடிய காலங்களும் சொல்லுவோம். நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லி விட்டுறேன், ஏன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் அது பலர் உள்ளத்துல பரவி இன்றைக்கு எந்த அளவுக்குன்னா ஊர்ல கூட ஒரு ஆள் போன் பண்ணி கேட்கிறார் அந்த அளவுக்கு. ஏன்னா சில செய்தி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, அதை பெருசா சமுதாயத்தில் பேசிட்டு இருப்பான். அதுக்கு என்ன காரணம் ஆய்வு செய்து பாத்தீங்கன்னா, எங்கேயாவது மூலையில் யார் இருப்பா, யார் இருப்பா, ஒரு நயவஞ்சகன், அவனுக்கு ஏதோ ஒரு சுயலாபம். என்ன காரணம் நயவஞ்சகன், என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு பக்கம் லாபம் சம்பாதிக்கணும் இந்த நோக்கம் அவனுக்கு, அதுதான் பெருசு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி லாபம் சம்பாதி நினைக்கிறவன் இந்த விளைவுகளை யோசிக்கிறது இல்லை, எதையாவது பறைப்பட்டு போயிடுவான். நல்ல உள்ளங்கள் அடிமையா போயிடும். அதனால தயவு செய்து ஒரு ஒரே ஒரு சம்பவம் யார் சொல்லிட்டேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். அதாவது குரான் நமக்கு சொல்ற பாடம், அருமையான குரானோட அரிசிக்கு ரொம்ப அழகான பாடம். அதை வாழ்க்கை கடைபிடிச்சு வச்சுங்களேன், இந்த வெள்ள வெளியேன்னு மார்க்கு வந்துடும், இருட்டு இருக்காது. அதை விட்டு வச்சுங்க இருட்டு வந்துடும். அப்ப இல்ல இருட்டு வந்ததுக்கு என்ன காரணம், நம்மள்ட்ட இருக்க வேண்டிய வெளிச்சம் இல்லாதனால இருட்டு நம்ம வந்து எங்க பார்த்தாலும் இருட்டு பரவிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை பாருங்க, ஒரு ஆள் இஸ்லாத்துல வர்றாரு, இஸ்லாத்துல வந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ் பாடத்தெல்லாம் படிச்சுட்டு திரும்பி போறாரு. போம் என்ன சொல்ல, அல்லாஹ் தூதரே நான் உங்கள்ட்ட மாறி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஊர்ல போய் ஜக்காத்தை வசூல் பண்ணி வைக்க போறேன், நீங்க என்ன செய்யணும், இபான் என்று ஒரு ஆளுக்கு அவரை அனுப்புங்க, நான் கொடுத்துறேன். ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி செய்யறாங்க, அவர் ஜக்காத்தை வசூல் பண்ணி அங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு ஆளு அவர் சொன்ன டைத்து அனுப்புறாங்க, நீ போய் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வா. ரசூல் அனுப்புனா சும்மா விவரம் இல்லாம அனுப்புவாங்களா, நல்லா தான் அனுப்பியிருப்பாங்க, நம்ம பார்வையில் நல்ல வந்து அனுப்பிப்போம், அவ்வளவுதானே. உள்ளத்திலாம் தோண்டி யாருன்னு பார்க்க முடியும், அல்லாவுடைய தூதர் கூட அது அதிகாரம் இல்லைங்க. நம்ம பழகுறோம் பேசுறோம், நீங்க எங்கிட்ட பேசுறீங்க, ஏன் உள்ளது உங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு பெரிய தாடி வச்சுக்கிறேன் பாக்குறீங்க, ஒரு நல்ல மனுஷன் போல் இருக்கு, குரானை சொல்றாரு, இப்படிதான் நினைக்க முடியுமே தவிர அதுக்காக கெட்டோம் நினைக்க சொல்லல, அதுக்கு தெரிய ஆதாரம் இல்ல. அப்ப ஆதாரம் இல்லாம நினைக்க கூடாது. அப்ப வெளி தோற்றத்தை பார்த்து தான் நல்லவன் கெட்ட முடியும். அவர் ரசூல் அனுப்பிட்டாங்க. இப்படி போன உடனே என்ன ஆச்சுண்டா, சுபானந்தா சில நேரங்களில் சில பேரு நடந்துக்கிற விதம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஜக்காத் வசூல் பண்ணிட்டு அனுப்புனா இந்த ஆள் என்ன பண்றாரு, சஹாபி போனவர் திடீர்னு வந்துட்டாரு, அட வந்த மனுஷன் என்ன செய்தான் கேட்ட எல்லாருக்கும் ஏற்படும், போனவர் திடீர்னு பயம் வந்துருச்சு, இடம் புரியாத பயம். சில நேரம் பாத்தீங்கன்னா சந்தோஷம், இடங்க இடம் புரியாத சந்தோஷங்கிறான், சில நேரத்தை கும்பிட்டுறான், இடம் ஒரு மாதிரி இருக்க இடம் புரியாத கவலைங்கிறான். இது மனசுக்கு ஏற்படும், ரெண்டுக்குமே இனம் இல்லையா, கவலையா இருக்கா, அதுக்கும் காரணம் தெரியல, சந்தோஷம் அதுக்கும் காரணம் தெரியல. இப்படி மனசுக்கு எல்லா கதையும் ஏற்படும். அந்த மாதிரி அந்த ஆளுக்கு மனசுல கவலை பயம் வந்துருச்சு. அட பயம் வந்தா உண்மை சொல்ல வேண்டிய நல்லா இருந்தது, எனக்கு பயமா இருக்கு நான் போகல, நான் சொல்ல ஒன்னு சொல்ல போறது இல்ல. பயம் வந்தவன் சிலவர் என்ன செய்யறாங்கடா, அளவுட சந்தோஷத்திலையும் ஏற்குமாற உளறிடுவான், அளவுட கவலையிலும் உளறிடுவான். இவர் திரும்பி வந்து என்ன சொல்லிட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே நீங்க வசூல் பண்ண சொன்னீங்க, அங்க போனா அந்த ஆள் தரமாட்டேன்னு கொல்ல வர்றாருன்ற. சுபஹானல்லாஹ். இதை கேட்ட உடனே அட அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அவங்களும் மனிதன் தானே, என்ன செய்யல, அப்படியா
அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படும். அப்படியான்னு கேட்டு வச்சுக்கல ஃபுல்லா இறக்கிடுவாங்க. யாரோ ஒரு தவறு கொடுப்பேன் செய்தி சொல்லும் போது அப்படியான்னு கேட்டு பாருங்க, கூட வச்சு இறக்கிடுவான். ஆள் நல்ல பொருத்தமா இருக்கிறார்கள் எல்லாம் இல்லாதான் சேர்த்து சொல்லிடுவான். அப்புறம் ரசூல் அப்படியே கேட்டு செய்தாங்க, உடனே செய்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர், இது அல்லாஹ்வுடைய தூதர் பாத்துக்கிறீங்க, குரான் இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நாலஞ்சு பேரை திரட்டி அவங்கள்ட்ட யுத்தம் செய்ய அனுப்புறாங்க. இதுக்கிடையில அவர் என்ன பண்றாரு, சுபஹானல்லாஹ், அங்க ஒரு குழுவை தேர்வு செய்ய அங்க முக்கியமான ஆள கூப்பிடுறாரு. எங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் வசூல் பண்ணிட்டு வரேன், நீ அனுப்புன்னு சொல்லிட்டேன், கட்டாயம் அனுப்பியிருப்பாங்க. ஆனா அனுப்பலண்டா ஏன் மேல ஏதாவது அவங்களுக்கு கோபம் இருந்திருக்கும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகா உள்ள பாருங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், நம்மளே போய் கொடுத்து வந்துருவோம்னு அவர் ஒரு ஜமா திரட்டுறாரு. என்ன ஆகும், அதெல்லாம் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வெட்டியே விட்டு அப்படி சில பேர் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா வெட்டியே தீர்வன் சொல்லி வச்சுங்க, அன்னைக்கு ரணகலமா இருக்கும். ஆனா அவங்களும் அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்படியா, யாரும் வரலையா அவங்களுக்கு, அப்ப வாங்க போவோம் அப்படி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. இவங்க வரவும் ஆயத்திரங்க, யா யுகல்லதி நாமரு, பாருங்க ஈமான் கொண்டவர் எப்படி அழைக்கலாம், குஜராத் சூரத் குஜராத் 45 அத்தியாயத்துல, யா யுகல்லதி நாம், ஈமான் கொண்டவர்களே, இதா ஜா இன்ஜா அகும் ஃபாஸிகுன், உங்கள்கிட்ட கெட்டவன் வந்தால், இப்ப அவருக்கு பேர் என்னது, கெட்டவன் பாரு சஹாபி தான், என்ன பேர் சொல்ல, கெட்டவர் வந்து விட்டால், ஜாக்கும் ஏதோ ஒரு செய்தியை திடீர்னு கொண்டு வந்து விட்டா, நீங்க உடனே சரியாக ஏத்துக்கிறாங்க, நீங்கள ஆய்வு செய்யுங்கள். யாருக்கு சொல்றா பாருங்க, அல்லாவுக்கும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட சஹாபங்க சொல்லி பையனும், நீங்க ஆய்வு செய்யுங்கள், துசீபு கௌமம் பி ஜஹாலா, என ஆய்வு செய்யாமல் இருந்தால் நீங்கள் அறியாமல் தெரியாமல் ஒரு சமுதாய துரோகம் செய்த குற்றத்துக்கு ஆளாயின் கைசிடப்படுவீர்கள். ஆக ஆய்வு செய்யுங்கள். எனவே அருமை சகோதரர்களே, உங்கள்ட்ட நான் ரொம்ப தயவு அன்பா சொல்லிக்கிறேன், நாம கூட்டு வாழ்க்கை வந்திருக்கிறோம். இந்த இஸ்லாமிக் சென்டர்ல நாம எல்லாம் ஒன்று சேர்கிறோம். இப்படி ஒன்று சேரும் போது, இந்த ஒன்றும் சேராமல் இருந்த காலம் போக பல மக்கள் கூடும் போது, என்னை பற்றி உங்களுக்கோ, உங்களை பற்றி எனக்கோ, அல்ல உங்கள் ஒரு சில சிலருக்கோ, இப்படி எல்லாம் சில பிரச்சனை ஏற்படும். இது ஷைத்தான் கங்கணம் கட்டி கொண்டு செய்கிற திட்டம். சஹாபாக்களை ஏமாத்திருக்கிறான். ஆக இப்படிலாம் வரும்போது இதுல கண்மூடித்தனமா இருக்குமோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களால் குற்றவாளி ஆகிடுவீர்கள். ஆய்வு செய்யுங்க. நம்ம தமிழ்நாடு சொல்லிக்கலாம், கண்ணால பார்ப்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஆனா கண்ணால் பார்க்கலாம் போய் நேரம் சொல்றாதீங்க, சில நேரங்கள்ல அப்படியா, உதாரணம் பாருங்களேன், ஒரு மதுக்கடைகள் நான் நிக்கிற வச்சுக்கோங்க, ஒரு 10 மணிக்கு நைட்ல நின்றுட்டு இருக்கிறேன், அப்படி நாள் போறாரு எனக்கு தெரிஞ்சாள், என்ன இந்த நிக்கிறாரு, இந்த நேரத்துக்கு இங்க வேலை கேட்டார்னா பரவாயில்ல, அவர் போய் இன்னொரு ஆள் எனக்கு பிடிக்காத ஆள்கிட்ட, இந்த எங்க இருக்காரு தெரியுமில, மதுக்கடைகிட்ட, உனக்கு தெரியாதா, அந்த ஆள் நிறைய போடுவார், அவன் எனக்கு பிடிக்காத இருக்கும், என்ன அவன் தெரியுமா, இப்படி ஒரு குறிப்பு வந்துருவான், சேர்ந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது, ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த அதி குடிச்சிட்டான் நான் என்னடா இக்கடா குடிச்ச, நீ அன்னைக்கு அந்த மதுக்கடை நின்ல, அப்படி அப்ப எனக்கு ஞாபகம், ஓ மதுக்கடை அங்க இருக்கான்னு, அப்ப அந்த அளவு என்ன கேட்டுன்னு வச்சுக்கோங்க, தீர்வு இருக்கும். அப்ப மக்கள்கிட்ட இப்படி கேட்காம போறதுனால இப்படியே பொய் பரவலாகுது, அவதூறுகள் பரவலாகுது. ஆகவே இந்த கூட்டு வாழ்க்கைக்கு வந்துவிட்ட நீங்களும் நாங்களும், நம்மளாம் மனிதர்கள், தவறும் இருக்கும் இல்லாம இருக்காது, ஆனாலும் ஆய்வு செய்யுங்க. இந்த ஆய்வுக்கு அழகான ஒரு நடைமுறை, உதவி வந்தாங்க உமர்ல அப்படி வர்றாங்க, உஸ்மானிக்கு அஸ்லாம் வலிக்கிறாங்க, அவர் பதில் சொல்லவே இல்லை, போயிட்டாரு, பதில் சொல்ல கோவர்மாரதா அவப்பு கிட்ட போனா அஸ்லாம் அலைஸ்லாம் சொன்னார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உஸ்மான் சலாம் சொன்ன பதிலே சொல்லல, அப்படியா வாங்க கேட்போம், நீங்க அப்படி சொல்லி பாருங்க, ஒரு ஆள் சொன்னா வாங்க கேட்போம், அவன் பொய்னா இருந்தா இல்ல இல்ல சும்மா சொன்னேன் அப்படி அல்லது இல்ல இல்ல அதெல்லாம் வாங்க, நீங்க கேட்கறாங்க கட்டுங்க கேட்க போங்க, அவன் ஓடிடுவான், நீங்க பிடிச்சிக்கணும், விட மாட்டேன், நீங்க சொன்னீங்கல்ல வாங்க கேட்போம், ரெண்டு பேர் வர்றாங்க. நீங்க அப்படி இல்லாம, நீ இப்ப என்ன தெரியுமா, இப்படி சொன்ன உமர் இல்லாம வேற ஆச்சுங்க, இப்படி சொன்ன அவர் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் பதில் சொல்லுங்க, அவன் உடனே ஆரம்பிச்சுவான், இந்த குரூப் நிறைய உலகத்தில் இருக்கிறான், அட சொன்னார பதில் சொல்லலையா, உண்மையிலையா, வாங்க கேட்போம், என்ன நடந்து பாருங்க, விஷயம் முடிஞ்சிடும். இப்ப என்ன வாங்க சொல்றாரு, அல்ல உங்களுக்கு சொன்னா அப்படியே நான் கேட்காம, வாங்க வாங்க சவால் பேருக்கார் கேட்போம், அவனை கூட்டு வந்து என்ன நடக்கும், என்ன சொன்னீங்களா, நான் எங்க சொன்னேன், முடிஞ்சு வச்சு, அல்ல சொன்னதான், நான் அந்த சொல்லல இப்படி சொன்னேன், அல்ல சொன்ன தவறு தான், மன்னிப்பு கேட்ட முடிஞ்சு வச்சு. அப்ப மன்னிப்பு தவ இதெல்லாம் ஈஸி உலகத்துல, ஆனா இதை விடுத்து விட்டு இதை பாரதூரமாக ஆக்குவது ஷைத்தானுடைய சதி, அதில் நம்ம தவறு நீங்கிடும். அவர் சொல்லி என்னாச்சு, ஒன்னு வந்து கேட்டாங்க, என்ன உஸ்மான் நீங்க சகோதரர் உமர் சலாம் சொன்ன பதில் சொல்லியாம, அப்படியா நான் கவனிக்கவே இல்லையா, பாத்தீங்களா, சில நேரத்தில் எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்போம், யார் போறதெல்லாம் தெரியாது. சில பேருக்கு முன்னால் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, யார் வந்தாலும் போலாம் தெரியாது, தூக்கிட்டு போக கூட தெரியாது. இப்போ சீரியல்லாம் நடக்கிற வீட்டில் திருட்டு நடக்குது, யாருக்கும் தெரியல. அதில் அந்த அளவுக்கு என்ன செய்ய ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, வீட்டில் திருட்டு போயிடுது. அப்போ என்னென்னா ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது சில தெரியாமல் போயிடும். அப்போ அந்த அப்படியா நான் சொல்ல கவனிக்கவே முடிஞ்சு வச்சு. ஆக இப்படிப்பட்ட அழகான நடைமுறைக்கு சொந்தக்காரர்களாக மூமியில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் மூணு நாளைக்கு மேலே மூமினாக இருந்தால் மூணு நாளைக்கு மேலே நீங்கள் ஒரு மூமினை வெறுக்கக்கூடாது. அப்படி வெறுத்தா ஈமான்ல கோளான்னு அர்த்தம். மூமின் மூமின மூமி எல்லாம் முனாஃபிக்க வேற எதுவும் பரவாயில்ல, ஒரு மூமின் இன்னொரு மூமினை வெறுக்க வேண்டியதான் ஏற்படும். அது மூணு நாள் தான், அதுக்கு மேலே வெறுத்து கொண்டிருந்தா ஈமான்ல கோளாறு வந்துடும், சேத்தாங்க இடம் போந்துருவான், அவனை கெட்டவன் ஆக்கிடுவான். எனவே அருமை சகோதரர்களே, உங்களது அன்பாக பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன், நாம் எல்லாம் மூமின்கள், கூணு இபாதல்லா இஹ்வானா, அல்லாவுடைய அடிமைகளாக சகோல் தாய்க்கு ஒரு தாய்க்கு தன் சொல்ல சகோல் போல நீங்கள் வாழுங்கள். அழகான வார்த்தை சொல்லிக்கிறாங்க. நம்மள்கிட்ட முகம் சுழிப்பது, முக பிறமுது காட்டுவது, கோவப்படுவது, பொறாமை கொள்வது, இவை அனைத்தும் சேத்தானுக்குரிய சீர் தவிர்த்து விட்டு நீங்கள் மூமிகளாக சகோதராக வாழுங்கள். ஒரு மூமின் ஒரு உடலைப் போல் இருங்கள். தலையில் காயம் ஏற்பட்டால் கண் அழுகிறது, உடலெல்லாம் வலிக்கிறது, இதுதான் மூமிகளுக்கு இருக்க வேண்டிய சுபாவம். அப்படிப்பட்ட பண்பு நமக்கு வர வேண்டும். ஆனால் நாம் அதில் எல்லாரும் பங்குள்ள வேண்டிக் கொண்டு, நாம் கூடியிருக்கிற இந்த கூட்டங்களில் என்னை பற்றியோ வேற யாரை பற்றி வந்தாலும் சகோதரர்கள் தாராளமாக, நான் என்னை பற்றி உங்களை எல்லாரும் சொல்லிக்கிறேன், என்னை பற்றி யார் சொன்னாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் தவறா இருந்தா ஒரு சின்ன பிச்சு ஏத்துக்கிடுவேன், மறுக்க மாட்டேன். பெருமைகள் சொல்ல அல்லாவுடைய கிருபினால பழகிட்டு வர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவன் தவறை உணர்ந்து அல்லாவுக்காக மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் அவனை உயர்த்துகிறான். அதனால பாவம் மன்னிப்பு கேட்கிற சிலர் இவண்டு மன்னிப்பு நினைக்கிறாங்க, மன்னிப்பு கேட்பது அந்தஸ்தை உயர்த்தும், இந்த உலகத்தில் மறுமையில் சிறந்த வாழ்க்கையை தரும். அதனால யார் என்ன சொன்னாலும் இந்த சமுதாயத்தில் அறியப்படாத ஒரு நன்மை இருக்குங்க. எப்படி அறியப்படாத தீமை சிறுக்குதுச்சோ அது மாதிரி அறியப்படாத நன்மை இருக்கு. என்னன்னு கேட்டால் பிணக்கு ஏற்படும் இணைக்கி வைக்கணும்னு என்ன வரல வரதில்லை. என்ன சொல்லுவாங்க, ஏ அவங்க அண்ணன் ஆட்சி சேர்ந்து உனக்கு என்னடா, இணக்க போனால் கூட இப்படி சொல்றது, அவங்க அண்ணன் தம்பி உனக்கு என்ன, அவங்க நண்பர் நீ சொன்ன ஆட்சி சேர்ந்து உனக்கு என்னம்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதை இணைக்கி வைப்பதற்கு தொழுகையை விட சிறந்த நன்மை கிடைக்கிறது. உபரியான தொழுகையை விட உபரியான நோன் வைப்போடு அதிகமான நன்மை கிடைக்கிறது. உபரியான தர்மங்களை விட இதுக்கு அந்தஸ்து உயர்கிறாங்க. அப்ப இதுக்கு நம்ம நல்ல பாடுபடணும். அப்படி பாடுபட்டால் தான் சமுதாயத்தில் நல்ல நிலை ஏற்படும். இன்றைக்கு சமுதாய சீரழிவுக்கு நம்முடைய நாடுகள் இருக்கிற மூமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, உலக நாட்டு முஸ்லீம்களுக்கெல்லாம் இந்த கண்ணியம் குறைந்தது, நமக்கு பெரிய இழிவுகள் சோதனை ஏற்பட்டால் முக்கியமான காலம் இதுதான். அதான் இந்த மாதிரி தவிர்த்து நாம் ஒரு முன்மாதிரியாக இங்கு வரக்கூடியவர்கள் குராசிப்பாளைய அடிப்படை செயல்பட நல்ல உணர்வோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அடிப்படை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஈமானை அல்லாஹ்வுக்காக நேசிக்க, அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு, குர்ஆனை படியுங்கள், பரப்புங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தகைய ஆக்குவானாக. வாஹ் ரப்பல் ஸுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வஸ்தூ